எல்லாருக்கும் வணக்கம். நான் பழுவேட்டரையராகிறேன். இன்றைக்கு ஒரு சின்ன உரையாடல் நடத்தலாம் என்று விரும்புகிறோம். ஈழ இந்திய முகவர்களின் பரிதாபங்கள். ஈழத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கொஞ்ச காலமா கிட்டத்தட்ட 2009 பிறகு இந்தியா வல்லரசாகி விட்டது. இந்தியா விட்டா வேற வழி இல்லை. இந்தியாதான் எங்களுக்கு எல்லாம் தர வேண்டும். இந்தியாவை நம்பினாதான் மோட்சம் என்ற அடிப்படையில ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி இருக்கு. பண்பாட்டு ரீதியாகட்டும், அரசியல் ரீதியாகட்டும், எங்க திரும்பினாலும் இந்த கூட்டம் தான். இங்க ரெண்டு கிட்டத்தட்ட பாரத மாதா கி ஜே சொல்லாதவர். அதையும் சொல்லிட்டாங்க. இப்ப சிலர் டெல்லிக்கு போயும் சொல்லிட்டாங்க, அது வேற விஷயம். சொல்லாத குறையா இந்தியாவை பற்றிய பிம்பங்கள் பெரிய அளவுல ஈழத்தமிழர்கள் மத்தியில கட்டப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பா எங்கட மக்களுக்கான தீர்வு இந்தியா ஊடாகத்தான் கிடைக்கும். இந்தியா நம்பினாதான் வழி, இல்லைன்னா வழி இல்லை என்ற ரேஞ்சுக்கு இவங்க பில்டப் எல்லாம் கொடுத்து இந்தியாவை ஏதோ சங்கர் பட கிளைமேக்ஸ்ல வர்ற சீன் மாதிரியே இவங்கள் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. சரிதான், அப்ப அதை பற்றி சும்மா கதைக்கலாம் என்று சும்மா அலட்டலாம் தான் இருக்கிறேன். வணக்கம் பவியண்ணா. நமஸ்தே பவியண்ணா.
வணக்கம். வணக்கம். நமஸ்தே. வந்தே மாதரம்.
நீங்கள் நீங்கள் கேளு, எப்படி இந்தியா என்ன மாதிரி, இந்தியாவை நம்பினாதான் ஈழத்தமிழர்களுக்கு வழி, இனி வேற வழி இல்லைன்ற ரேஞ்சுக்கு எல்லாம் ஒரு பெரிய பில்டப் நடக்குது. நீங்க நீங்க அந்த பில்டப் பாத்துருக்கீங்களா 2009 பின்னர்?
ஓ, அது பன்மை காலங்கள்ல வெகு விமர்சையா நடக்குது. சிவபூமி இந்து காப்பாத்துவோம் அது இது என்று சொல்லி சரியான பிரச்சனை இல்லை. இந்து மதத்தை காப்பாத்துறதுக்கு இப்ப இங்க நம்மட ஊர்லயும் வெளிக்கிட்டாங்க பிரதேசவாதங்கள். ஊருப்பட்ட விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்குது. தெரியல, கால கொடுமை தான்.
இல்ல, நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆய்வு செய்து, ஒரு 10 நிமிஷம் பெரிய ஒரு ஆய்வு செய்து ஒரு 3 பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். ஈழத்துல இந்தியாவை பற்றி பரப்பப்படுற பிம்பங்கள் என்று சொல்லி நாங்க கேட்டகரைஸ் பண்ணினோம்டா. ஒரு 3 பிம்பங்களை அதுல கட்டமைக்கலாம். கட்டமைக்கப்பட்ட 3 பிம்பங்களை பட்டியலிடலாம். சரியா? ஒன்று வந்து இந்துன்னு அடையாளப்படுத்தினா தான் இந்தியாவை நமக்காக பேச வைக்கலாம் என்ற ஒரு கேட்டகரி. அதாவது நாங்கள் வந்து ஈழத்தமிழர்கள், தமிழர்கள் என்றுதான் எங்கட முதன்மை அடையாளமா இருக்கு. நாங்க ஒரு மதச்சார்பற்ற ஒரு பொலிட்டி, ஒரு தமிழ் பொலிட்டி என்று சொல்லலாம். ஒரு அரசியல் சமூகமாக நாங்க மதச்சார்பற்ற சாதியத்துக்கு எதிரான ஒரு கூட்டமாக தான் எங்களோட அரசியல் வழி இதுவரை காலமும் இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து எங்கள்கிட்ட வந்து எங்கட முதன்மை அடையாளமா தமிழர்கள் என்ற அடையாளம் தான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு கூட்டம் வந்து ஈழத்தமிழர்களை இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தினால் இந்தியாவை நமக்காக பேச வைக்கலாம் என்ற மாதிரியான ஒரு 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 பிம்ப கட்டமைப்பை உருவாக்குறாங்க. சரியா? அதாவது இந்தியா எங்களை, நாங்கள் இந்துக்கள் என்று நாங்கள் அடையாளப்பட்ட இந்தியாவுடன் ஓடி வந்து எங்களுக்கு எல்லாம் செய்யும் என்ற மாதிரி ஒரு பிம்ப கட்டமைப்பை உருவாக்குற ஒரு வேலை நடக்குது. அதை எப்படியா நான் பாக்குறீங்க? இப்ப நாங்கள் இந்துக்கள், வி ஆர் ஹிந்துஸ் என்று சொன்னா அடுத்த நிமிஷமே மோடி வந்து எங்கட பறிபோகிற எங்கட வழிபாட்டு தலங்களை எல்லாம் காத்து நிற்பார். என்ன அந்த வீரம் படத்துல அஜித் நிப்பாரு நிக்கிற மாதிரி நின்றுட்டு என்ன தாண்டி போங்கடா வாப்போம் என்று சொல்லுவாரு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
அது இப்ப கொடுமை என்னண்டா, எல்லாம் காவிமயமாயி அது இப்ப வேற எக்ஸ்ட்ரீம் லெவல் ராமர் வரைக்கும் போயிட்டுது. இப்ப இப்ப ஒரு ஒரு 2 வீக்ஸுக்குள்ள இங்க சிஹெச்ல நல்லா படிச்ச பெரிய மனுஷர் எல்லாம் கலைச்ச கேள்விப்பட்டேன். என்னண்டா, இந்த புத்த சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க தானே, இப்ப தமிழ் கோயில்கள் இருக்க இடத்துல சிலையில உடைச்சு போட்டு புத்த சிலையில வைக்கிறாங்க தானே. அப்ப அதுக்கு ஒரு அரிய கருத்து சொல்லி என்னண்டா, இதே ராமரை வச்சிருந்தா அவங்க தொடமாட்டாங்க. அப்ப இந்தியாவும் வந்து டக்குண்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரியான கருத்துக்கள். அப்ப இப்படித்தான் இங்க நிலைமை இருக்குது. அப்ப இப்ப சும்மா சும்மா இடிக்கிறவன் பிறகு கிராமரை கொண்டு வச்ச என்ன தெரிந்தானே, என்ன இடி இடிப்பான்னு எங்களுக்கு தெரியல. இப்படித்தான் இப்ப போய் கொண்டிருக்குது, ஒரே காவிமயமா கிடக்குது. ஒரே சில திறக்கிறது, அப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இப்ப இதுகளை பாக்கத்தான் இது இப்ப எங்க சரி, அது என்னன்னு சொன்னா அந்த விம்ப அரசியல் ஒன்று இருக்குத்தானே, எல்லாத்தையும் ஊதி பெரிதாக்கி அந்த விளம்பரப்படுத்தி அப்படியே சோசியல் மீடியால இதாண்டி அப்படியான ஒரு அரசியல் இப்ப எங்கட இதுக்குள்ள கொண்டு வந்து பூத்தினோம்.
அதுலயும் குறிப்பா என்ன பெரிய கூத்தண்டா, இந்த காவிமயம் ஆகிற ஒரு கூத்து, ஈழத்தின் நிறங்கள் என்று சொன்னால் உண்டு எங்கட புலிக்கொடி, அதுதான் எங்கட கொடி என்ற நிறங்கள் இருக்கு. இன்னொன்று எங்கட தேசிய இனத்துக்கு என்ற ஒரு சிவப்பு மஞ்சள் என்ற கொடி இருக்கு, அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இப்ப எங்கட பிரதிநிதிகளே காவி உடுத்திட்டு வந்து நிக்க கூடிய கூத்தெல்லாம் நடக்குது. எதுக்கு நடக்குதுன்னா, இந்திய தூதரகத்தை பிளீஸ் பண்றதுக்கு இவங்க இந்த கூத்த செய்யறாங்க. மற்றது சிலைகள் கட்டுறது, எங்கட போராட்டத்தின் முக்கியத்துவத்தை சிறுமப்படுத்துற மாதிரி முக்கியமான களங்கள்ல தலங்கள்ல எல்லாம் இந்த சிலைகள் கட்டுற கூத்துக்கள் ஒரு பக்கம் நடக்குது. மற்றது இந்த கல்லூரிகளுக்குள்ள தமிழர்களோட கல்லூரிகளுக்குள்ள இந்த தூதரகத்தை இந்திய தூதரகம் செஞ்சு அதாவது ஊடுருவி அதுக்குள்ள இந்த ஹிந்தியை படிக்க வைக்கிறது போன்ற அந்த கூத்துக்களை எல்லாம் தொடங்குறது, இந்த மாதிரி நிறைய கூத்துக்களை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதான் இப்ப இது வந்து நாங்க இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிறது வந்து கிளப் ஹவுஸ் என்ற ஒரு தளத்துல அதான் ரெக்கார்ட் ஆகுது இந்த பாட்காஸ்ட். அப்ப இந்த கிளப் ஹவுஸ் என்ற தளத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் இந்த அறிவுஜீவித்தனமா கதைக்கிறோம் என்று சொல்லிட்டு இந்த சமூக செயற்பாட்டாளர்களா தெரியக்கூடியவர்கள் அதுகள்ல ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாராம், ஒரு கருத்தொண்டு சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரியா, இப்ப வந்து இந்த ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதுகள் அதுகளை வச்சுக்கொண்டு இராணுவத்தை வச்சுக்கொண்டு தமிழர்கள ஹெரிட்டேஜ் சைட்ஸா இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு தலங்கள்ல வந்து புத்தர் சிலையை வைக்கிற ஒரு கூத்து நடக்குது. அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்கட வழிபாட்டு தலங்களை அழித்தொழித்து எங்கட லிங்கங்கள் இருந்த இடங்கள்ல இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு புத்தர் சிலையை வைக்கிற அளவுக்கு இவங்கள் போயிட்டாங்க. அப்ப நிலைமை எப்படி இருக்கேக்கல, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருத்தர் சொல்லுற ஒரு செயற்பாட்டாளர் சோகோல் செயற்பாட்டாளர் சொல்லி இருக்கிற பார்த்தம்போ என்ன சொன்னவர், நாங்கள் ராமர் சிலைகளை வச்சா ராமர் கோயில்களை கட்டினா சிங்களவன் வந்து அதை தொட மாட்டான், இந்தியா மேல பயத்துல இருப்பான்டா. அதுக்குண்டா அப்படி பார்த்தா நாங்கள் தமிழ் படிச்சாலும் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், அதுக்காக நீங்க ஹிந்தி படிச்சுட்டு இருக்க போறீங்களோ, இல்லாட்டி ஹிந்தியர்கள் மாதிரி இருக்கிற வடையும் சம்பளம் சாப்பிட்டாதான் பிரச்சனை, அவனை மாதிரி என்ன பீடாக சாப்பிட்டுட்டு துப்பிட்டு திரிய போறீங்களோ, பான்பராக சாப்பிட்டுட்டு துப்பிட்டு திரிய போறீங்களோ, என்னதான்டா உங்களோட ஐடியா எங்களுக்கு விளங்குதே இல்லை. மற்றது அது அது வந்து இந்து ஒன்று அடையாளப்படுத்தினாதான் எல்லாம் சாத்தியப்படும்ன்ற அளவுக்கு இவங்களை ஒரு கதையை கட்டி விடுறதுதான் அது இன்னும் பெருங்கொடுமையா கிடக்கு. ஈழத்துல முத இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத ரீதியாக நீங்கள் அணுக வழிக்கிட்டால் கூட ஏனைய மதங்கள், நீங்கள் இப்ப கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் இஸ்லாம் இந்த மதங்களை தாண்டி அதுகளை தவிர்த்து நீங்க பார்த்தா கூட சைவம் வந்து பெரிய அளவுல பிரபலமா இருக்குது மக்கள் மத்தியில. சைவம் மதம் தான் முதன்மை மதமாக இருக்கிறது. அதை தவிர முருக வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு என்பது வந்து வேரூன்றிய வழிபாட்டு மரபாக எங்கட மண்ணின் மரபாக இருக்கிறது. ஈழத்து சிதம்பரம் கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஐயனார் கோயிலா இருந்தது. இன்றைக்கு காணக்கூடிய அநேகமான ராஜேஸ்வரி கோயில்கள் எல்லாமே ஒரு காலத்துல கண்ணகி அம்மன் கோயிலா இருந்தது. இப்ப ஐயனாராகட்டும் கண்ணகி ஆகட்டும் அந்த வழிபாட்டு மரபு என்பது இந்துக்களின் வழிபாட்டு மரபா, வட இந்திய அளவனாவது கண்ணகியை வழிபடுறானா, சிங்களவன் வழிபடுறதை கூட நாங்க பாத்துக்கலாம், வட இந்திய அளவனாவது கண்ணகிய தெரியுமா அவங்களுக்கு, ஒருத்தனுங்களும் தெரியாது. அப்ப நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சைவ மதம் என்று சொல்லும் போது கூட அதுவும் கூட எங்கட ஒட்டுமொத்த வழிபாட்டையும் என்ன சொல்றது டிஃபைன் பண்ணக்கூடியதா இருக்காது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைவம், அதை தவிர்த்து தாய் தெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, மற்றது முருகன் என்ற வழிபாட்டு மரபு என்பது ஈழத்துல அது ஒரு தனித்துவ வழிபாட்டு மரபாக வேற இருக்கு. அப்ப அப்படி இருக்கத்தக்க எங்கள்கிட்ட வந்து இந்த இந்து அடையாளத்தை திணிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட வேலை என்று வேற இருக்கும். அத ஹிந்து வந்து நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தினா தான் இந்தியா எங்களை திரும்பி பார்க்கும் என்று சொல்றதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம். அதையெல்லாம் சொல்லி கொண்டு திரிகிறாங்க. அது ஒரு பிம்பம், அது ஒரு பிம்ப கட்டமைப்பு. என்னண்டா இந்து வண்டாடு அப்படி என்றா இத்தனை வருஷம் போராட்டம் நடத்தினங்கிற தேசிய தலைவருக்கு அது தெரிஞ்சிருக்காதா? தலைவருக்கு தெரிஞ்சிருக்காதா? அதனாடா நீங்க புதுசா வந்தவங்களுக்கு புது அடையாளங்கள் கொடுக்க வர்றீங்க. ஒரு தேசிய இனத்தின் முதன்மை அடையாளமே மொழி சார்ந்த அந்த அடையாளம் தான். அப்ப அதைத்தானே நாங்க எங்கட முதன்மை அடையாளம். இதுக்குள்ள ஹிந்து வந்து எங்கட அடையாளத்தை மாத்துறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடுஞ்செயல். அது எங்களுக்கு விளங்குதா? இந்து வந்து சொல்லிட்டா இந்தியா வந்து திரும்பி பார்க்கும். இந்த 2000-3000 மேற்பட்ட சைவ கோயில்கள் அழித்தொழிக்கப்பட்டது இந்த போர்ல. திட்டமிட்டு கோயில்களை நோக்கி குண்டு மலைகளை வீசினான் சிங்கள காடையர் கூட்டம். அப்ப எங்க போனது இந்தியா? அப்ப வந்திருக்கலாமே எங்கள் கோயில்களை காக்க. ஒருத்தனும் பேரையிலே செத்தவன் சைவ மதத்தை சேர்ந்தவன் எத்தனையோ பேர் செத்துருக்கிறான் தானே. எங்க போனது இந்தியா? இனப்படுகொலை நடக்கும் போது எங்க போனது இந்தியா? இந்தியா ஆகட்டும் தென்னிலங்கை ஆகட்டும் எங்களை மத ரீதியா பார்க்க மாட்டான். நீ ராமனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டாலும் அவண்ட பார்வையில நீ தமிழன் தான். அவண்ட பார்வையில அவன் உன்னை இந்துவா ஏற்கவே மாட்டான். இந்து வந்து நீ உன்னை நீயே நம்பிக்கொண்டிருந்தா உன்ன மாதிரி ஒரு மோடேன்னு வேற எவனும் இல்லை. அப்ப தமிழர்கள் தான் எங்கட முதன்மை அடையாளம் என்றுதான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இந்த சங்கித்தனத்துல, இது சங்கித்தனம் என்றுதான் சொல்லணும், என்ன உண்டமெய்யல் உனக்கே தெரியாட்டி. சரியா, இத்தனை வருடகாலமாக ஈழத்தமிழர்கள் என்ற எங்கட தமிழ் இனத்தின மெய்யியல். சரியா, சங்ககாலம் தொட்டு இன்று வர வாழ்றோர் இனம் கூட்டம் நாங்கள். சரியா, நீ கும்பிடுற சாமி எந்த சாமி என்றே உனக்கு தெரியாட்டி. சரியா, உண்ட ஐயனார், உண்ட கண்ணகி, சரியா, உண்ட சிவன், உண்ட சிவபெருமான் கூட தான். சிவபெருமான் இந்துவா? முருகன் இந்துவா? நார்த் இந்தியால போய் நீ முருகண்ட வழிபாட்டு மரப பாப்பியா? இல்லாட்டி எங்கட சைவ சித்தாந்தங்கள் ஆகட்டும் இது ஏதாவது வட இந்தியா விளவங்கள் அமுல்படுத்தி வச்சிருக்கிறதாகவோ இல்லாட்டி பாக்குறதாகவும் உன்னால காணக்கூடியதா இருக்கும். எங்கால இருந்து வருது இந்த இந்து அடையாளம்? இந்து வந்து நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தினால்தான் எங்களால் வந்து இந்தியாவோடு பேச முடியும் என்று சொல்றதெல்லாம் பெரிய ஒரு அபத்தம். அது எங்கட அடையாளத்தை சிதைச்சு கொண்டே நாங்க போய் ஒருத்தண்ட வாசல்படியில் நிக்கிறது. பிற என்னத்துக்கு எங்களுக்கு இறையாண்மை சுய நிர்ணயம் என்ற அரசியல் பேசிக்கொண்டு? ஐயோ, இந்த மாதிரி கூத்து இன்னொரு பக்கம். இது வேற ஏதாவது இந்த இந்திய கூத்து, இந்த இந்து காவி கூத்தை பற்றி விஜிதர் அண்ணா, தவன் தோழர் ஒவியண்ணா, எனி தோட்ஸ், எனி ஃபர்தர் தோட்ஸ்?
இதுல தவன் வேலையில் நினைக்கிறாரா கொஞ்சம் தவறு. என்னண்டா இது இப்ப காவி மயமாக்கல் நீங்க சொன்னீங்க தானே. இப்ப எங்கட அரசியல்வாதிகளை காவி உடுப்போட போய் முன்னுக்கு நிக்கிறவன்டேக்க இப்ப எங்கட அரசியல்வாதிகளுக்கு ஒரு தேவை வந்திருக்கு. வந்து இதுல நாங்கள் யார் சிறந்த அடிமை, யார் நாங்கள் முன்னுக்கு நின்று வேலை செய்யறோம்னு போட்டி இருக்கு. இப்ப இவைக்குள்ள போட்டி வந்துட்டுது. இப்ப அதுக்காகத்தான் இவ காவிய கட்டுற அளவுக்கு வந்து முன்னுக்கு நின்று நிக்கிற அளவுக்கு நிக்குது. ஏண்டா நாங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய ரெடி, ஆனா எங்களுக்கு ஒரு பொசிஷனை தந்துருங்கோ என்ற மாதிரி தான் இவ இந்த இதுகள் இருக்குது. அது எங்கட பிரச்சனைய அடிச்சு கேக்குற அளவுக்கு கூட அவைக்கு திராணி இல்லாத அரசியல்வாதிகள் தான் இருக்கு. நீங்கள் பயமுண்டுக்கு புரபகண்டா பண்ணுங்க வேண்டா போய் நிக்கிறதும், திருப்பி வேண்டாம்ன்றதும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாடகம் போடுறது, அப்புறம் சுதந்திர இனத்துக்கு அங்க போய் நின்று குள்ளாவை போடுறது பார்த்த நீங்க தானே. காவியில குள்ளாவும் போட்டவையா? கருப்பு கொடியை காட்டினது. அப்ப யூனிவர்சிட்டி அந்த போய்ஸ் எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா மஞ்சள் சிவப்புல அவை வரையினம் போராட்டம் நடத்திக்கொண்டு. இவ என்னடான்னா கருப்பு கொடியை பிடிச்சிட்டு குள்ளா போட்டுட்டு நிக்கினா. கேட்டா தந்தை செல்வா, தந்தா செல்வா செஞ்சு சொன்னதெல்லாம் செஞ்சு உண்டா இருக்கினே, என்ன ஒரு உருட்டு அது? எப்படி அப்புறம் ஓடி போய் வந்து அவன் இந்தியன் அவங்கள் வந்து இந்த கலாச்சாரம் ஒன்று வந்துருக்க அங்க போய் நின்று அதை இதுக்கு திறக்கிற சுமந்திரன், இப்படித்தான் இவன் இந்த உருட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாடகம், ஒவ்வொரு முகத்தை காட்டுறது, இப்படியே ஏமாத்தி 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 இப்ப கடைசியா இப்ப கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன்னா உங்களுக்கு அனுப்பி விட்டான். அந்த இந்த வவுனியால நடந்தேன்னு நினைக்கிறேன். மத குருமாரை எல்லாம் வச்சு கொண்டு இது சிவபூமியா என்ன பூமியான்னு சொல்லி அங்க பெரிய பிரச்சனை நடக்குது. அதுல ஒரு ஒரு மத குரு ஒருத்தர் சைவ மத குரு அவர் ஒருத்தர் தேரர் ஒருத்தரும் பக்கத்துல இருக்கிறார். அவர் காய்ச்சி கொண்டிருக்கிறார். அப்ப மன்னார்ல இங்க ஏதோ ஒரு பிரதேசத்துல கிறிஸ்டியன்ஸே இல்லை, அப்ப அங்க மட்டுமே சர்ச் கட்டினோம். இப்ப எப்படி பிரச்சனை இந்த அளவுக்கு எப்படி போகுதுன்னு பாத்தீங்களோ, இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை காணான்னு சொல்லி இப்ப இந்த மத பிரச்சனையிலையும் கொண்டு என்ன சுக்குன்னு ராவடைச்சு விடுறதுக்கு இருக்கிற கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற தமிழ் சனத்தையும் நீ கிறிஸ்டியன் அப்படி இப்படின்னு ஏற்கனவே இஸ்லாமியர்கள் அவையலோட ஒரு முரண்டு இருக்குது. ஒரு அது அந்த ஒரு சிக்கல் போய்கொண்டே இருக்குது, தீக்க முடியாத பிரச்சனை அளவுக்கு அது வளர்ந்துட்டு. இப்ப இதுக்குள்ள வந்து கிறிஸ்டியன் இந்து உந்த பிரச்சனையும் வந்துட்டு இப்ப அங்க கதைக்கிற மாதிரி பாவாடைன்றது உந்த உந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து இப்ப இங்க வந்துட்டு. அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய
போகுது?
இல்ல இது எங்க போய் முடியும்ன்றதை கொஞ்சம் யோசிங்களா. அப்ப அது இது வந்து இவ்வளவு அபாயம் இருக்குன்னு சும்மா இருக்கிற எங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்க வழி நடத்துற அவே என்ன செய்யணும்? அப்புறம் அவையும் போய் காவியை கட்டி கொண்டு ஒரு மதத்தை முன்னிறுத்தி கொண்டு அரசியல் செஞ்சீங்கன்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான வேலை சொல்லுங்க.
அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கூடுதலா இப்ப இந்த மதங்களை சொல்லி கொண்டு பிளவுபடுத்துற ஒரு வேலையை தானே அவங்க இந்துவண்ட அடையாளம் செய்யற. இன்னொரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட இந்து இந்துவண்டு சொல்லி இவங்க இந்துத்துவத்தின் அந்த எல்லா கெடுதலான விஷயங்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் திரியுறாங்கன்ற மாதிரி பார்க்கக்கூடியதா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியத்தை நம்புற ஒரு போக்கும் கூட நிறைய இடங்கள்ல காணக்கூடியதா இருக்கு. இந்த மோடி வந்து ஒரு பக்கம் இந்த இந்துத்துவ கூத்துக்கள் ஊடுருவுறத பாக்குற, இன்னொரு பக்கம் மோடி வந்து ஏதோ ஒரு அசாத்திய திறமை படைத்தவர், அவர் வந்து எங்கட மக்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார், தமிழர்களுக்கு தீர்வு தருவார் என்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோடய நிறைய பேர் இருக்கிறத காணக்கூடியதா இருக்கு. என்ன நடக்குதுண்டா இந்த இந்துவண்ட அடிப்படையில இப்ப இவர் காசி ஆனந்தன் அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் கூட இதுல பலியாடுகள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்றதான் பார்க்கக்கூடியதா இருக்கு. தமிழீழ மக்களை தமிழர்களை ஒருபோதுமே நீங்கள் மத அடையாளங்களுக்குள் சுருக்கிவிட முடியாது. ஆனா வேலு இப்ப நினைச்சு கொண்டிருக்கிறீனா மாக்கும் தாங்கள் இந்துக்கள் என்று அடையாளப்படுத்திட்டு போயிட்டா இந்தியாண்ட ஃபாரின் பாலிசிய மாத்தி விடலாம், இலங்கைக்கு என்னது இலங்கைக்கு பதிலடி கொடுக்கலாம், திருப்பி அடிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோட ஒரு பெரிய கூட்டம் சீரியஸா அதை நம்ப வடிக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்கு அதான் விளங்கி கொள்ளவே முடியாம இருக்கு. என்னடா இது எங்கட மண்ணுல இப்படிப்பட்ட ஒரு அறியாமையிலேயா இன்னும் இருக்கிறார்கள் என்றது சத்தியமா புரிந்து கொள்ளவே முடியாமல் இருக்கு. என்னடா இப்படி இருக்கிறார்களே, என்னமோ இந்தியா அதாவது டெக்னிக்கலி என்னண்டா கிட்டத்தட்ட இந்தியாவிட்ட போய் மண்டிடுற ஒரு வேலையை தான் அவங்க செய்யறாங்க. டெல்லிட்ட போய் மண்டி, அதுவும் டெல்லிட்ட போய் மண்டிடுறது டிரெக்டா. இந்துத்துவ இந்த கூத்துக்களை எல்லாம் நாங்களும் என்கரேஜ் பண்ணினா நாங்களும் இந்தியன் எம்பசின்ற வாசல்ல போய் காவிய கட்டிட்டு நின்றா எங்களுக்கும் தீர்வு வருமன்னு நம்புறது எவ்வளவு பெரிய ஒரு அடிமைத்தனம். அது அது விடுதலை அரசியல், அது விடுதலை அரசியலே கிடையாது.
இல்ல அதுல இப்ப இன்னொரு குத்து சமயத்துல நடந்ததானே, அவர் தமிழ்நாட்டுல இருந்து அண்ணாமலை வந்தாருதானே, அவர் வந்து யாழ்ப்பாணத்துல கேக்க காய்ச்சிட்டு போறார், பலாலிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போறார், ராமர் காலை வச்சார் அதை வச்சார் இதை வச்சார் என்னத்தை ராமர் வச்சாரோ தெரியல. அத அத அப்படி என்ன அவை நிறுவம் இதுவும் ஒரு ராமர் பூமின்ற மாதிரி. ஆனா அதுக்கு பல்ல இழிச்சு கொண்டு பல்ல காட்டி கொண்டு கை தட்டி கொண்டு இருக்குது ஒரு கூட்டம். அதே இது ராமரங்க காலை இது ராவண பூமின்னு அடிச்சு திருப்பி கதைச்செல்லாம் இருக்கணும் அந்த இடத்துல. அது அது அப்ப அது அதை செய்யாம அப்ப இங்க வந்து இப்ப கொஞ்சம் பேர் கதைக்கணும் தானே. ராவணன் என்று சொல்லி அவன் ஒரு அரக்கன் மாதிரியும் எங்களை எல்லாம் அந்த அரக்கர் கூட்டம் மாதிரியும் அவங்க தமிழாக்களை அப்படி சித்தரிச்சு கொண்டே இருக்கிறாங்க அந்த வடக்கு இந்தியர்கள். அப்ப வந்து அதை வந்து இவ என்ன வலிச்சேக்கிற மாதிரி தானே, இங்க ராமர் கோயில் கட்டினா அவன் அடிக்க மாட்டான்னு கேட்கறதெல்லாம் எவ்வளவு என்ன விதமான மனநிலையும் அது என்ன விதமான ஒரு அரசியல் விளங்கித்தான் கதைக்கிறோமோ, இல்லாட்டி எப்படி ஏன் இப்படி கதைக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
இல்ல, இவங்களுக்கு இந்து வந்து அடையாளமே ஒரு குலப்பகர அடையாளம் தான். இப்ப அதுலயே மண்ணா இவங்க இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை வர்றார், பாஜக தமிழ்நாடு பாஜகன்னு அண்ணாமலை வந்துட்டு ஏதோ ராமாயணத்தோடு தமிழனுக்கு ஈழத்துக்கு முகவரி அவர் ராமாயணத்துல இருந்து எடுத்து கொடுக்க வார. அப்ப பலாலி அதுக்கு வந்து அந்த பேர் வந்தது ஏதோ ராமருக்கு அங்குதான் பாலாலயம் செய்யப்பட்டது என்று சொல்லி ஒரு உருட்டை உருட்டிட்டு போறார். அப்ப ராமரை கல்லால் அடிச்சிடதான் கல்லடியாண்டு நாங்கள் கேட்டு நாங்கள் திருப்பி அவர் தான் கேட்க வேண்டி இருக்கு. இவங்கள்ட இந்த கேலி கூத்து, அதாவது புராணங்களோட கட்டி போடுறது எங்கட தாயக நிலத்தை. எங்களுக்கு புராணங்கள் இல்லையே, எங்களுக்கு இலக்கியங்கள் இருக்கு. எங்களுக்கு வெரிஃபை பண்ணக்கூடிய ஹிஸ்டாரிக்கலி ஆர்கியலஜிக்கலியும் லிட்டரேச்சர் ஊடாகவும் வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஹிஸ்டரி எங்கள்கிட்ட இருக்கு. எங்களுக்கு வேண்ட மித்தாலஜி எல்லாம் தேவைப்படாது. அப்ப இவன் ராமாயண கதையை கொண்டான். அப்ப இப்ப நீங்க சொல்றது சரி என்ன, அப்ப அவங்க என்ன எங்கடையாக்கள் இந்த சைவம் இது சிவபூமி என்று சொல்லிட்டு கம்பு சுத்திட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல அவனை நிப்பாட்டி கேட்டிருக்கோனும் இல்லை. இது என்னடா ராமர் பூமி நீ சொல்லலாம், இது ராவணன் பூமி, ராவணன் சிவபக்தன், இது சிவபூமி ராவணன் பூமி என்று அங்க நீங்க அடிச்சு சொல்ல வேண்டியதுதானே. அப்பா ஏதோ ராமனுக்கு வாக்கப்பட்ட வானரங்கள் மாதிரி அங்க வாய மூடிட்டு இருந்து வேலை இல்லை. இது இவங்களுக்கு வந்து சப்மிசிவா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவை. தமிழன் என்ற அடையாளத்துல இவங்க அடிமைகளாக இருக்க முடியாது. அதுவும் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் விடுதலை புலிகள் இயக்கத்தை கட்டியெழுப்பிய எங்கட தலைவர் எங்கட தேசத்தை எப்படி கட்டியெழுப்பி இருக்கிறாருன்னா, தமிழன் என்றா உலகெங்குமே தமிழன் என்றால் ஒரு இறையாண்மை மிக்கவர்கள், சுயநிர்ணயத்துக்காக போராடக்கூடியவர்கள் என்று ஒரு உலக எங்குமே ஒரு முகவரியை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்ப இவங்கள்ட இந்த பூச்சாண்டியல் இந்த மதவாத பூச்சாண்டியல் எல்லாம் அங்க எடுபடாது. அப்ப தமிழர்கள் என்ற இந்த அடையாளத்தை சொல்லும் போது அது ஒரு அடிபணிய கூடிய அடையாளம் அல்ல, ஒரு சப்மிசிவ் பொலிட்டிக்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக அது இருக்காது. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு இவங்களை அந்த வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு வளைஞ்சு போறதுக்கு இவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை என்றபடியினாலே இந்து இந்து என்று சொல்லிட்டு இப்போ ஒரு இந்துத்துவ ஒரு அடையாளத்தை தூக்கி கொண்டு காவி கொண்டு சுத்தி கொண்டு திரியிறாங்கன்னுதான் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப அண்ணாமலை வந்ததாகட்டும், இப்ப இவையல் காவி கட்டி கொண்டு ஸ்ரீதரன் எம்பி ஐயா வந்து அவர் வந்து காவி உடையோட போய் நிக்கிற, நீங்க என்ன காவி உடையோட போய் நிக்கிற ஹூத்து, காவி உடையோட போய் நிக்கிற எங்கட மாவீரர்கள் சமர் புரிந்த ஒரு மண்ணுல ஒரு நடராஜருக்கு ஒரு பெரிய சிலை எழுப்பி அந்த அந்த போர் வரலாறு என்ன மூடி மறைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். எங்களுக்கு நீங்க சிவபெருமானையும் கும்பிடுங்கோ, ஜேசுநாதரை கும்பிடுங்கோ, அல்லாவை கும்பிடுங்கோ, எங்கட மாவீரர்கள் வாழ்ந்த மண்ணில் எங்கட மாவீரர்கள வரலாற்றை நீங்கள் மறைக்க துடித்தால் அதற்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றத்தான் செய்வோம். நீங்க நடராசர் சிலை எங்கேயும் வைத்திருக்கலாம், அங்க நீங்க வைக்க நிக்கிறதுக்கு வந்து அது ஒரு அது எங்கட என்னச்ச எங்கட மாவீரர்கள் பல தியாகங்களை செய்து அந்த மண்ணை மீட்டு அந்த வரலாறு தான் இன்றைக்குமே நாங்க கடத்த போறோம். அப்ப அதையெல்லாம் நாங்க சும்மா அப்படியே கடந்து விட்டுட்டு போயிட்டு இருக்க முடியாது என்றது எங்களுக்கு விளங்கணும். இதுலயும் இப்ப புதுசா ஒரு கூட்டம் வந்து இதுல ஒரு பக்கம் அது இந்துத்துவ விஷயங்கள்லயும் இப்ப புதுசா வந்து ஏதோ மோடி எல்லாத்தையுமே என்னமோ வெட்டி கிழிக்கிறார், மோடி இந்தியாவை வேற லெவலுக்கு கொண்டு போறார், மோடி இந்த சாதனையை செய்கிறார், மோடி அந்த சாதனையை செய்கிறார் ரெண்டு கிட்டத்தட்ட அந்த பாஜக வந்து அந்த ப்ரொபகண்டாவை நம்பி ஏமாந்து கொண்டு அதனால ஈழத்தமிழர்கள் அவரோடு போக வேண்டும், அவர் அந்த அரசியல்ல ஈடுபாடு காட்ட வேண்டும், அவரை ப்ளீஸ் பண்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த டிப்ளமேட்ஸ் என்ற பேர்ல சுத்தி கொண்டிருக்கிற சில கூட்டம் வந்து போய் அங்கேயும் அதுகளின் அந்த அடிமை புத்தியை காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஈழத்தமிழினத்தினே தமிழினத்தின் மானத்தையும் வாங்குற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இதை பற்றி நீ தோட்ஸ் யாராவது
கேள்வி ஒன்றுக்கு என்னென்ன பழு, இப்ப இப்ப மோடி அதை செய்யறாரு இதை செய்யறாரு அந்த பில்டப் எல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் அவர் செய்யறாரோ இல்லையோ, இந்தியாக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி என்னென்ன எல்லாம் செய்யுது அதை ஒருக்கா பார்த்துட்டு அங்க அவையண்ட உரிமையில என்னென்ன பறி போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத பார்த்துட்டு, அங்க எப்படி இந்துத்துவவாதத்துல திணிக்க பாக்கணும், இந்திய திணிக்க பாக்கணும், இவ்வளவு சிக்கல் இருக்கு மாநில உரிமையில எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு, ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற மாநில உரிமைகளுக்கு அவ்வளோத்த பிரச்சனையை மாநிலத்துக்கு கொடுத்து கொண்டு, ஒரு அப்படி அங்கிருந்து பாஞ்சு ஒரு ஜம்ப் அடிச்சு இங்கே வந்து ஈழத்துல வந்து மோடி எல்லாத்தையும் அப்படி அள்ளி அறுத்து தள்ளிட்டாலும்ன்ற மாதிரி தான் இவங்க பில்டப் பண்றது விளங்குதோ. யாழ்ப்பாணத்துல வந்து எம்பசியை திறந்து போட்டு எங்களுக்கு ஹிந்திக்கு என்னையா சம்பந்தம், ஹிந்தியை வச்சு என்ன செய்யற, என்னத்துக்கு அதை ஃபோர்ஸ் பண்றாங்க, அதான சிக்கல். அப்படி ஒவ்வொரு விஷயமா செஞ்சு கொண்டிருக்கணும். இப்ப நீங்க முதல்ல கலாச்சிருக்கிற தானே, அந்த கலாச்சார மண்டபத்தை திறந்து போட்டு இனி அதுல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்தோம்ண்டாலே விளங்கும் என்ன நடக்கும்ன்றது. அப்ப இந்த அளவு ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாம எங்கட அரசியல்வாதிகள் என்ன செஞ்சிடும், நல்ல நல்லாச்சு அது இது இருந்துச்சுனா அங்க ஐயத்துக்குனா இங்க தூங்கிச்சுனா மூடுபடுத்திருச்சுனா கிரக பார்த்து அவனுக்கு மாத்தி போட்டான் இருந்துச்சுனா சரியோ, அவங்களும் மாத்திட்டாங்களும் மாத்திட்டமுட்டாங்க. இப்ப பார்த்தா இப்ப இந்தியாவுக்கு பின்னுக்கு போய் ஓடிக்கொண்டுட்டு இனியும் வந்து சொல்லுவாங்க ஐயோ இவங்களும் மாத்திட்டாங்களும் வந்து போனோம்னு சொல்ல போறாங்க போலதான் எனக்கு என்ன தெரியுது. இதுக்கு இவங்கள்ட்ட என்னத்துக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்றது அங்க இருக்கிற சின்ன பிள்ளைக்கே தெரிஞ்சானே, பெரிய ராஜதந்திரி அந்த முந்திரி இந்த பருப்புண்டு எல்லாம் சொல்றவங்க எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்கன்னா எனக்கு விளங்கல.
இல்ல அதுலயும் பெரிய கொமெடி என்னண்டா, இவங்கள் இதுல மோடி இதை வெட்டி கிழிப்பார் அதை வெட்டி கிழிப்பார்ன்னு சொல்லிட்டு திரியறவங்கள் இந்த ஹிந்தி திணிப்பு ஈழத்துல எப்படி கொண்டு வரப்படுகிறது என்பதை பத்தி பாக்குறாங்களான்னு தெரியல. உண்டு வந்து இப்ப இந்திய தூதரகம், இந்திய தூதரகம் வந்து யாழ்ப்பாணத்துல திறக்கப்பட்டதுல இருந்து யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய பிரபல கல்லூரிகளை அணுகி அங்க வந்து இந்தி வகுப்புகள் எடுக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு விளையாட்டு வந்து இந்திய தூதரகம் அதை எவ்வளவு நீக்கா செய்ய வழிகிட்டு இருக்குன்றத நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்ப கட்டுநாயக விமான நிலையத்திலேயே நினைக்கிறேன் என்னன்னா, கட்டுநாயக விமான நிலையத்துல இஃப் ஐ ரிமெம்பர் ரைட்,
அது இப்ப இலங்கை இலங்கை வந்து சொப்பன சுந்தரமே தானே, அது அவங்க சைனால போடுவாங்க இப்ப ஹிந்தியில போட்டு விட்டாங்க, அவங்களுக்கு தங்கட இலங்கை அலுவல் வந்தா அதை செஞ்சுட்டே போயிட்டே இருப்பாங்க விளங்க. அது அப்ப ஹிந்தி போட்டோன்னு இவங்க நினைக்கிறாங்க இப்ப தங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு இந்தியா நினைக்குது, யாரு இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. ஆனா அவங்க எங்க இருந்தாலும் அலுவலை பார்த்துட்டு போறாக்கள்ன்றது அவங்களுக்கு விளங்காம இருக்காரியா, ஆனா இந்தியா அப்படித்தான் என்ன நம்பிக்கொண்டிருக்கு போல நடக்கு. இன்னொரு கூத்து இப்ப நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் கதைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இப்ப இந்தியா ரூபா வந்து இலங்கையும் பாவிக்கலாம், வேற ஏதோ 18 நாடுகள்ல இப்ப பாவிக்கலாம்ன்றோம், இந்தியா எங்கேயோ போயிட்டுது, அமெரிக்கா நாசமா போச்சுது, இனி அவ்வளவுதான் உலக ஒழுங்கு மாறிட்டுது என்று இந்த பூலோக அரசியல் ஜாம்பவான்கள் அப்படி இப்படி எல்லாம் கதைக்கலாம்ல. அது 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 இப்ப அதை பற்றி உங்களோட பார்வை இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இல்லைண்ணா இப்ப முதல்ல இந்தி விஷயத்துல கூட இப்ப நாங்கள் சிங்கப்பூர் மலேசியான்னு எடுத்துக்கொண்டா கூட அங்க நீங்க போனா கூட அங்க வந்து முழுக்க எங்கட தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. சீன மொழி மலாய் மொழியோட தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கறத பார்க்கக்கூடியதா இருக்கு. தெற்காசியாவில உள்ள இப்ப இலங்கை என்ற ஒரு இவங்க பாக்குற அந்த நாட்டுல வந்து எங்கட தமிழ் ஈழத்துக்கான அந்த போராட்டம் என்பது அது வந்து பன்னெடுங்காலமாக நடக்கிறது. அப்ப இலங்கையின் வரலாறு உலகத்துல எவன் படிச்சாலும் அங்க வந்து இந்த மொழி பிரச்சனை இனங்களுக்கு இடையிலே நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் இவ்வளவுக்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே வந்து இவன் இந்தி திணிப்ப தைரியமா செய்யறான்டா, அப்ப இவன்ட புரிதல் எப்படி இருக்குதுன்றதையும் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு தான் இவனுக்கு ஒரு சீன தூதரகம் ஐயா அவன் உதவி இந்த இப்ப சித்திரையில வரக்கூடிய ஹிந்து புத்தாண்டு இருக்கு தானே, இந்த பார்ப்பனர்கள்ன புத்தாண்டு இருக்குல்ல, பார்ப்பனர்கள்ன புத்தாண்டோடு சேர்த்து ஆரிய பார்ப்பனர்கள் கொண்டாடுற அதே புத்தாண்டு காலத்துலதான் சிங்களவர்களும் கொண்டாடுறார்கள். அப்ப அந்த புத்தாண்டுக்கு வந்து அவன் சீன தூதரகம் வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு கோயில்ல இருக்கிறாங்களுக்கு அன்பளிப்பு வழங்குற போட்டோஸ் எல்லாம் முறைக்கு ஒன்னிக்கிறாங்கள் என்ன, அவங்கள அப்படி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கள். இவங்கள் என்னடாண்டா வந்து இன்னும் இந்தி திணிக்கிற விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது எங்க போய் சொல்றது, என்ன மாதிரியான ஒரு அபத்தம். இது போக இப்ப இந்தியா வந்து எது செய்தாலும் இந்தியா ஒரு சாதாரணமான விடயம். இப்ப குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆர்பிஐ வந்து சமீபத்துல ஒரு 18 நாடுகளுக்கு வந்து ஒஸ்ட்ரோ ருபி அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலி லோக்கல் கரன்சியில ட்ரேட் பண்றதுக்குரிய ஒரு ஃபெசிலிட்டேஷன், ஒரு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனை இந்தியா செய்திருக்கு. இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது வந்து பெரிய ஒரு கடினமான ஒரு வேலையோ ஒரு பெரிய ஒரு புரட்சியையோ இந்தியா செய்யல. இந்தியா இது செய்யுது ஏன்னாடா, அது தனக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றதோடையும் மற்றது இந்த ரஷ்யா மேல கொண்டு வரப்பட்ட அந்த சாங்ஷன்ஸையும் டீல் பண்றதுக்கு அவன் ஒரு ட்ரேட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச்மெண்டா இதை செய்யறான். அவங்கள அப்ப ஆர்பிஐ வந்து ஓபன் அப் பண்ணுது, ஒஸ்ட்ரோ ருபி அக்கவுண்ட்ஸ் திறக்கிறதுக்குரிய அனுமதி. அதுக்கு எத்தனையோ நாடுகளுக்கு, அதுக்குள்ள கென்யா, பொட்ஸ்வானா, உகண்டா, ஸ்ரீலங்கான்னு சொல்லி எத்தனையோ நாடுகளுக்கு அந்த ஃபெசிலிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை செய்ய கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறன்ற அடிப்படையில் அது ஒரு விளையாட்டை செய்யுது இந்தியா. இட் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் திங். இது வந்து ஒரு பெரிய உலகத்தையே புரட்டி போடுற ஒரு புரட்சி கிடையாது. இதனால டாலர் இந்த அமெரிக்கா கவுந்திரும் இவங்க நினைக்கிறதாகட்டும், இல்லைண்டா உலகத்தின் வர்த்தகமே தலைகீழா மாறும் என்று நினைக்கிறதாகட்டும், பெரிய அபத்தமா இருக்கு. அது வந்து சந்த நிலவரங்கள், உலக பொருளாதார போக்குகள் பற்றிய போதிய புரிதல் இல்லாதவர்கள் பிதற்றக்கூடிய விஷயங்களை தான் அங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப இதுகளை இந்தியா எப்படி மார்க்கெட் பண்ணுமென்று பாருங்க. இந்திய ஊடகங்கள் இந்த செய்திய இந்திய கரன்சி, இந்திய ருபீஸ் இஸ் நவ் கோயிங் இன்டர்நேஷனல் என்று பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவன் அப்படித்தான் ரிப்போர்ட் எழுதுவான், அவன் அப்படித்தான் ஸ்டோரியை கொண்டு போவான். ஏன்னா அந்த ஸ்டோரி வில் ஒன்லி செல் வென் தேர் இஸ் சம் ஜிங்கோயிஸ்டிக் எலிமெண்ட் டு இட். சரியா, இந்த தேசப்பற்று இதோட சொல்லிச்சா, நீ இப்ப எங்கள் மக்கள் மத்தியில நீ உண்மையான தமிழனா இருந்தா ஷேர் பண்ணுன்னு சொல்லி ஒரு காலத்துல ஒரு கூட்டம் சுத்தி கொண்டிருந்தது தானே. அதே மாதிரி இவங்கள் வந்து இந்தியாவின் ருபி வந்து இப்ப உலக அளவுல போகுது. மோடி குரூப் வந்து, பிஜேபி வந்து, இந்தியன் கவர்மெண்ட், கரண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொபகண்டா கேம்பெயினிங் எல்லாம் நீட்டா செய்வாங்க. அவங்க அதுல எல்லாம் திறமையானவங்க. அப்ப ஒரு நியூஸ் ஸ்டோரிய ஒரு வினிங் ஸ்டோரியா அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. சின்ன விஷயத்த கூட எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. உடனடியா அதுகளை வாசிச்சு, தம்னெயில வாசிச்சு, ஒரு டைட்டில வாசிச்சுட்டு, கண்டென்ட்டை புரியாம, அதோட இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் புரியாம, நாங்களும் அதோட அதுக்கு அதை காத்தடிக்கிற பக்கம் போற மாதிரி நாங்களும் அவங்க ஒரு டைட்டிலையும் ஒரு இதையும் பார்த்துட்டு நாங்க ஒரு டிசிஷனுக்கு வரக்கூடாது. நாங்க அதை ஆராய வேண்டும். இந்தியா ஏன் இதை செய்கிறது? இந்தியா இதை ஒரு தந்திரோபாய நடவடிக்கையாக செய்கிறதா, இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் இந்த வழியை எடுக்கிறதா? என்ன இது லேட், ஆல்ரெடி இந்தியா இஸ் லேட் டு த பார்ட்டி. ஸோ ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி லைக் ஒரு ஒஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்றதுக்குரிய ஃபெசிலிட்டியை திறந்து கொடுக்கறது, நீங்க அதை வச்சு கொண்டே இந்தியா ஒரு சூப்பர் பவரா மாறிட்டேன்னு நீங்க நினைச்சீங்களா? எங்கட பார்வை எவ்வளவு என்ன சொல்றது, எவ்வளவு ஷலோவா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவரா மாறுதோ, இந்தியாண்ட போக்கு என்னவா இருக்குதோன்றதெல்லாம் இந்த ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டியை வச்சு மட்டுமே நாங்க தீர்மானிக்க முடியாது. உலகப்போர் 3 வருகிறது, உலகப்போர் 4 வருகிறது, உலகப்போர் 5 வருகிறது. இப்ப என்ன உலகப்போர் 278வது உலகப்போரும் வந்துட்டு போல யூடியூப் தம்ப்நெயில்கள்ல எங்க வருது? நீங்க வந்து ஒரு விஷயத்த, ஒரு உக்ரைன் கன்ஃபிளிக்ட் எடுக்கிறீங்களா, எஸ் அது வந்து குளோபல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதுல, எஸ் அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாக்கணும். இவங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னா நான் கூட பாக்குறது, எங்கடையாக்கள் மத்தியிலேயும் அந்த ஒரு ஒரு விஷயத்த மதிப்பிடும் போது எப்படி மதிப்பிடுறதுன்றது இது இருக்குதல்லோ. எங்கடையாக்கள் என்ன செய்வீனம்ண்டா, இந்தியாவுண்ட ஒரு ஆக்டிவிட்டிய பாப்பீனம். இந்தியா இன்னும் 20 வருடங்களில் இந்த இடத்தில் இருக்கும், இந்தியா இன்னும் 30 வருடங்களில் இந்த இடத்தில் இருக்கும், மாற்று கருத்து இல்ல. சீனா இன்னும் 30 வருடங்களில் இந்த இடத்தில் இருக்கும், மாற்று கருத்து இல்ல. இப்ப இவையில என்ன நினைக்கிறீங்க, இப்ப யூரோப், அமெரிக்கா இதெல்லாம் வந்து அப்படியே தேக்க நிலையிலேயே இருந்துருமெண்ட ஒரு எண்ணம் இவையலுக்கு இருக்கு. இந்தியா 30 வருடங்களில் அந்த நிலையில் இருக்கும், சீனா அந்த நிலையில் இருக்குமெண்டு அந்த ரிப்போர்ட்டுகள் நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த மேற்குலக நாடுகள்ல இருந்தா பெரும்பாலான ரிப்போர்ட் வரும். நீங்க பாத்தீங்கன்னா IMF இங்க அங்க இருந்து ஒவ்வொருத்தனும் எடுத்தெடுத்து ரிப்போர்ட்ஸை போடுவான். அவன் தான் அந்த ஸ்டடியையும் செய்யறான். ஏன் அவன் அந்த ஸ்டடியை செய்யறான்டா, அவன் கம்படிட்டர்ஸை அனலைஸ் பண்றான், அவன் தனக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறான். சரியா? நீங்கள் எல்லாம் திருவோணமலையில பார்த்து கொண்டிருக்கிறீங்கள எல்லா யோசியா, அவன் சீனோபெக் வந்து அம்பாந்தோட்டையில நிலத்தை எடுத்துட்டு இப்ப அவன் அடுத்த கட்ட நடவடிக்கை போறான். அவன் இந்தியாவுக்கு இப்ப ஆப்பு வைக்க போறான் திருவோணமலையில. அது அதை பற்றி ஒரு தனி பாலிடிக்ஸ் இருக்காத நாங்க கதைக்க வேண்டும். சரியா? அப்ப நீங்கள் அவங்கள் வந்து தந்திரோபாய நடவடிக்கைகளாக அதை எடுத்துட்டு போறாங்க. அப்ப எங்கட எதிரிகளை நாங்கள் எப்படி மதிப்பிட வேண்டும், எங்கட சவால்களை, எங்கட சேலஞ்சஸ், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் நாங்கள் எப்படி மதிப்பிட வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த செய்திகளுக்குள் நாங்கள் அடிபட்டு போயிடக்கூடாது, எங்கட சிந்தனையை அதுக்குள் சிதறவிடக்கூடாது. தராக்கி சிவராமன் நான் ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன், ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். தராக்கி சிவராம் மேற்குலக நாடுகள் பசிபிக்ல இருந்து, நான் டிரெக்டாவே சொல்றேன், ரோபர்ட் டி கப்லான் என்று ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். நான் கூட விட்ட புக்ஸ் வாசிக்கிறது எனக்கு ஹைலி ரெக்கமெண்ட். என்னண்டா யூஎஸ் யூஎஸ்ல இருக்கக்கூடிய அனலிஸ்ட்ல ரோபர்ட் டி கப்லான் தான் ஃபர்ஸ்டா இந்தியன் ஓஷன் நோக்கி அந்த பவர் ஷிஃப்ட், பசிபிக்ல இருந்து இந்தியன் ஓஷனை நோக்கி அந்த பவர் ஷிஃப்டை பற்றி கதைச்சு ஒரு ஆள். ஸோ ஐ ஹாவ் ஒரு ஹை ரிகார்டோடு தான் நான் அந்த ஆளை பார்க்கிறேன். நான் அவட்ட மான்சூன்ஸ் புக், ரிவெஞ்ச் ஆஃப் ஜியோகிரபி, இந்த மாதிரியான நூல்கள் மிக முக்கியமான நூல்களாக நான் கருதப்படுகிறேன். நான் யாழ் நூலகத்துக்கும் அவற்றை அன்பளித்திருந்தேன், அந்த டோட்டல் செட்டே கொடுத்துருந்தேன் நான் ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக, வெரி இம்பார்ட்டன்ட் புக்ஸாக நான் பார்க்குறேன். அந்த புத்தகங்கள்ல அவர் சொல்லியிருந்த அந்த காலப்பகுதிக்கு முன்பே அவர் இந்தியா இந்தோனேஷியாவை நோக்கி நின்றவர். ஆனா அதற்கு முன்பே, அந்த புத்தகங்கள் எழுதப்பட முன்பே, தராக்கி சிவராம் சீனாவை நோக்கி கையை காட்டி கொண்டு நின்றார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஃபோர்சைட் இருந்தது. அவர் எப்படி அந்த ஃபோர்சைட்டை கட்டமைக்கிறாண்டா, சிவராம் சொல்றாரு, இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு ஸ்டோரி எடுத்து அனலைஸ் பண்றேன் நான், அதை பத்தி பிற டீட்டெயிலா ஒரு ரூம்ல சொல்றேன். ஒரு ஸ்டோரி அனலைஸ் பண்ற, அந்த ஸ்டோரியில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கிறது இந்தியாவும் யூஎஸ்ஸும் தான். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மெட்டீரியல் இந்தியாவையும் யூஎஸ்ஏயும் பற்றி டிஸ்கஸ் பண்றவர் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு, திஸ் இஸ் கரண்ட் இவெண்ட்ஸ் என்ற, பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட், அதை பற்றி கவலைப்படல அவர் கரண்ட் இவெண்ட்ஸ். ஹவ்எவர் சைனா வுட் தென் பிளே திஸ் பார்ட்ன்னு சொல்லிட்டு சைனாவோட ரோலையும் அதுல மென்ஷன் பண்ணிட்டு, முக்கியமா மென்ஷன் பண்ணிட்டு போற. அப்ப அவருக்கு வந்து அந்த செய்திகள் இந்த போக்குல தண்ட சிந்தனை போக்கே நிமிஷத்துக்கு ஒருக்கா மாத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. எந்த செய்தியை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த புத்திசாலித்தனம் அவருக்கு இருந்தது. ஒரு ஸ்டோரி எடுப்பார், ஓகே, இப்படி இப்ப இந்த உதாரணத்துக்கு இப்ப சிவராம் இருந்திருந்தாருண்டா, இப்ப இந்த ஒஸ்ட்ரோ ருபி அக்கௌண்ட்ஸ் திறக்கிறத வச்சுக்கொண்டு அவர் இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆயிட்டுன்னு டிக்ளேர் பண்ண மாட்டேன். அவர் என்ன செய்வாருன்னா, இத மாதிரி இது இது எவ்வளவு சிக்னிபிகண்டா இருக்குதா, இது ஒரு பெரிய ஒரு நகர்வா, இல்ல இது சூழலுக்கு ஏற்ப இவர்கள் செய்து கொள்ற ஒரு தற்பாக என்ன ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை மாதிரி, ஒரு வேற வழி இல்லாம தங்களோட ட்ரேட ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு இவர்கள் ஒரு ஹேர்டல் பிளாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாத்தான் பார்க்கணுமான்ட்டுதான் அவர் பார்த்திருப்பார். அதுதான் சிவராமன் அந்த சிந்தனை முறை. தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அத்தகைய ஒரு ஆழமான பார்வை தேவைப்படுகிறது. அது இல்லாட்டி இதுதான் கொஞ்சம் இல்ல லாங்கா போயிருக்கேன்னு போவியன்னா மெட்டாக்கள் ஈழ இந்திய முகவர்களின்
நானும் காலையில ஆக்சுவலி அந்த நியூஸ் நியூஸாவே வந்தது, இது நான் அத கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலா தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட இதுல வந்து ஏற்கனவே ஈராக்ல வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, எண்ணெயை முன்னாடியுமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குதான் அமெரிக்கா வந்து பயங்கரமா சண்டை போட்டாங்க, நீங்க வந்து கொடுக்க கூட, ஈரான் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, மன்னிக்கணும், ஈரான் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப இடைஞ்சல் கொடுத்தாங்க, நீங்க மாறணும் மாறணும்ட்டு. ஆனா இப்ப ஈராக்கும் ஈராக்குகிட்டே இந்த இந்தியா வந்து இந்திய மணியிலேயே வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மலேசியா கிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரீசெண்டா இது வாங்கியிருக்காங்க, மார்ச்ல இல்ல பிப்ரவரிலயோ நவம்பர்ல ஏதோ ஒரு மந்த் சொன்னாங்க. அதுல வந்து வர்த்தகம் வந்து சொந்தம் நம்மளோட மடி, எங்க நம்ம கொடுக்கும்போது அவங்களோட மடியில சொந்த மடியிலே வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதே இந்தியா மட்டும் எடுக்கல, அதாவது இந்திய மணியை மையமா வச்சு வர்த்தகம் பண்ணல. இந்தியா ஒரு பொருளை வாங்குதுன்னா இந்திய மணியை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. டாலரை கொடுக்கறது போல இந்திய மணியை கொடுத்து வாங்கலாம். இதேதான் ரஷ்யாவுக்கும், இதேதான் சைனாவுக்கும், இதேதான் பிரேசிலுக்கும். பிரேசிலும் இதை எடுத்திருக்குது. இதேதான் பிரேசிலுக்கும், இதேதான் மலேசியாவுக்கும். அவங்கவுங்க பணத்தை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இது டாலரை, டாலர் வந்து அமெரிக்காவோட பண மதிப்பு, அதை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துற மாதிரி இருக்குது. எல்லா இதுக்குமே யார் வேணாலும் அதை பயன்படுத்தும். இங்க இந்த நாடுகள் இப்ப இந்த இவங்க எடுத்திருக்காங்க, இந்த நாடு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவங்க எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து வச்சுக்கிட்டு இந்த பணத்தை மூலமா தான் இது பண்ணணும்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா இந்தியாவோட பணத்தை தான் நீங்க எல்லாருமே டிரான்ஸ்பர் இது வர்த்தகத்துக்கு பயன்படுத்தணும்ட்டோ, ரஷ்யாவோட பணத்தையோ இல்லைன்னா சைனாவோட பணத்தையோ மலேசியாவோட ரிங்கிட்டோ எடுத்து இதை வர்த்தகத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லலாம். அவங்கவுங்க மணியை பயன்படுத்திக்கலாம். இதனால ஒன்றும் பெருசா இவங்க நினைக்க அந்த இந்தியா என்ன இந்தியன் ஓஷன்ல இந்தியா ஓஷியன் சைட்ல இந்தியா வந்து பெரிய வல்லரசா ஆயிட்டு ஒண்ணுமே இல்லையே. இத்தனைக்கும் முகவர்கள் தானே, கொஞ்சம் அந்த வீக்கம் குறையும் அவ்வளவுதானே தவிர ப்ரொடக்ஷன் இல்லையே. ப்ரொடக்ஷன் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ப்ரொடக்ஷன்ல சைனா போயிட்டான், அவன் தான் வச்சிருக்கிறான். எங்க என்ன வேணாலும் குண்டு ஊசியில இருந்து பிளாஸ்டிக்ல ஒரு 10 பீஸா பிளாஸ்டிக்ல இருந்து அவன் மொத்த ப்ரொடக்டை அவன் தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறான். உற்பத்தியில பார்த்தா அவன் தான் வர்றான். அவங்க அவங்ககிட்ட நம்ம கொடுத்து வாங்கணுங்கும் போது அவன் ஏதாவது ஒரு லோன் மூலமோ என்னத்தையும் ஒண்ணு கொடுத்து அவனோட வர்த்தகத்தை தான் இன்னும் விரிவடைய போனே தவிர அவன் தான் வளருவான் கிட்டத்தட்ட பார்த்தா. அங்க இந்த இதுல பார்த்தா அப்படி பார்த்தா இந்தியா அப்பவும் வளர போறது கிடையாது. வளர போறது இல்லைன்றது இந்தியாவோட பணத்தை வச்சுதான் அமெரிக்காவும் என்ன சைனாவும் வாங்குது, மலேசியாவும் வாங்குது, பிரேசிலும் வாங்குது, ஈராக்கும் வாங்குது, ரஷ்யாவும் வாங்குதுன்னா ஓகே இந்தியா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மூவை எடுத்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அவன் அவன் பணத்துல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துருக்குறாங்க. இது 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 எப்படி வலிமைப்படுத்துன்னு தெரியலையே, தெரியாம ஹெட்லைன்லயே தெளிவா தான் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க அவங்க நாட்டுல வாங்க போறாங்கட்டு அதை போயிட்டு பெருசா
இல்ல இல்ல அதுதான் தோழர். இதுல என்ன பெரிய விஷயம் என்ன, இது மிகைப்படுத்த கூடுதலா இந்தியா இந்த விளையாட்டை செய்யறது, அது இந்திய ஊடகங்கள் செய்யற அந்த விளையாட்டுல தமிழர்களுக்கு கொஞ்சம் பகுத்தறிகிற தன்மை தேவைப்படும். ஊடகங்கள் சொல்ற எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா, இந்திய ஊடகங்களை கண்மூடித்தனமா, அதுவும் குறிப்பா ஹிந்திய ஊடகங்களை, வட இந்திய ஊடகங்களை கண்மூடித்தனமா நம்புறது என்பதை விடவும் பெரிய ஒரு அபத்தம் வேற ஒன்றும் இல்லை. இப்ப இதுல இப்ப இது 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 குறிப்பா இந்த வஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ்ல என்ன ஒரு விஷயத்த நாங்க பார்க்க வேண்டியதா இருக்குதுண்டா, இதன் ஊடாக என்ன என்ன பெரிய ஒரு என்ன ஒரு பெனிஃபிட் அவன் எடுக்கிறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நெட் டிமாண்ட் இருக்குதானே, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குரிய அந்த டிமாண்ட், நெட் டிமாண்ட் வந்து இதன் ஊடாக பெரிய அளவுல குறை. அதன் ஊடாக என்ன நடக்கும்டா, இப்ப அந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ நம்பி அந்த ஒரு நாடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அது ஹோல்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அதனால என்ன நடக்கும்டா, இப்ப உலக நாட்டுல இப்ப ரஷ்யா மேல அவன் சாங்ஷன் போட்டா அவன் கரன்சிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த லோக்கலி அவனை பாதிக்காது, அவ்வளவுதான் இதுல விஷயம். சரியா, இது வந்து நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். சரியா, ஒரு சாதாரண இப்போ என்ன நடக்குது, இப்ப உதாரணத்துக்கு மழை பெஞ்சா நீங்க கூட பிடிப்பீங்களா, எல்லோ எவ்வளவு சாதுரியமான எவ்வளவு இன்டெலக்சுவலான ஒரு நடவடிக்கை, மழைக்குள்ள ஓடிச்சுட்டு போறாங்க. What an intelligent person. இவனை நம்பித்தானையா நாங்கள் எங்கட வாழ்க்கையை கொண்டு
போவோம்.
மழை வெஞ்சா கூட பிடிக்கிறதுக்கு நாங்க ஃபயர் விடலாமா, அது மாதிரிதான். இந்தியா ஹேட் டு டூ இட் பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ, இந்த சாங்ஷன்ஸ் இஷ்யூ ரஷ்யாவோட போயிட்டு இருக்கா, இந்தியா ஹேட் டு டூ இட். இதவன் பெருசா விளம்பரப்படுத்துவான், ஏன்னா அவங்க விளம்பரத்தை நம்பித்தான் பாஜக அதன் அரசியலை செய்து கொண்டிருக்குது. நாங்க அதுக்கு மோடியன் ஆகலாமா? சீனா நீங்க பாத்தீங்களா, ஆன் தி அதர் ஹேண்ட் அவன் பெருசா ஒரு சம்பவத்தை செய்வான், ஆனா அதை விளம்பரப்படுத்த மாட்டான், விளம்பரப்படுத்த மாட்டான். உதாரணத்துக்கு சீனோபெக்ல இருந்து இவங்க, நான் அதை பற்றி தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப அவங்க வந்து உலகத்திலே இரண்டாவது பெரிய ஒரு ஒரு நிறுவனமா இருக்குது, ஸ்டேட் ஓன்ட். சரியா, அவங்க வந்து பெட்ரோலியம் எனர்ஜி இண்டஸ்ட்ரி, இப்ப எல்ஐஓசி இந்தியா அந்த ட்ரிங்கமலி பிடிச்சு வச்சு இந்தியா செய்யற அந்த விளையாட்டுகளுக்கு எல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்கு வந்தவங்க. சரியா, அவங்க வந்து மினிஸ்ட்ரியில மீட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அது விளம்பரப்படுத்தப்படுது. சில இலங்கை ஊடகங்கள் இலங்கையில இருக்கிற சில ஊடகங்கள், அது ஆழமா பார்க்கக்கூடிய சில ஆங்கில ஊடகங்கள் அதை பெரிய அளவில் அதை பற்றிய சில ஆழமான செய்திகளை குறிப்பிட்டிருக்குது. பட் ஓவரால் அதை பற்றிய ஒரு விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெரி சட்டிலா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது வில்லங்கத்துக்குரிய ஒரு இது வந்து இந்த செய்தி தேவைப்படாது என்றது அவனுக்கு தெரியும். அவன் எந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்ன்றத நாங்க பாக்குறோம். ஆனா இந்தியா தலைகீழா நடக்கு. இந்தியா இப்படிப்பட்ட செய்திகளை பெருசா விளம்பரப்படுத்தும். ஆனா அது இந்த சிக்னிபிகன்ஸை தாண்டிய ஒரு விளம்பரப்படுத்தல் நடவடிக்கை அங்க நடக்கும். அங்க ஒரு சிக்கல் ஏற்படும். அதுதான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இப்படி இவங்கள் வந்து மிகப்படுத்தி ஒரு பெரிய அளவுல மிகப்படுத்தல் ஒரு நடவடிக்கை வந்து பெரிய அளவுல நடக்கிறது. அது இந்திய முகவர்கள் பெரிய அளவுல செய்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுல ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த வஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் கண்ட்ரவர்சி என்றதும் பார்க்கக்கூடியதா இருக்கு.
நான் இன்னொன்னு ஆக்சுவலா சொல்ல வந்தேன், நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் ஏன் இதுல வந்து இதை கொஞ்சம் பார்க்குறேன், இதே ஐ மீன் இந்தியாவோட இந்த விளம்பர அரசியலில் வச்சுக்கிட்டே ஏன் ஃபயர் விடுறாங்கன்றீங்க. நல்லது தான், நல்ல கேள்வி தான். அவங்க ஃபயர் விடுறவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டலாம், எப்பா நீங்க ஈழத்தமிழர் ஈழத்துக்கு போக வேண்டாம், இலங்கைக்கு போக வேண்டாம், நீங்கள் அங்கே செய்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தஞ்சம் வந்திருக்காங்கல்ல, தஞ்சம் புகுந்துருக்குறாங்கல்ல, அடைக்கலம்புக்கு வந்திருக்கிறாங்கல்ல, மக்கள் அகதியெல்லாம் வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீ என்ன பண்ணிருக்க, ஒரு ஒரு ஷெட்ல அடைச்சு வச்சிருக்கிற, அதை தாண்டி என்ன பண்ணிருக்கிற, ஒரு குடியுரிமைக்குண்டான நடவடிக்கை கிள்ளி கூட போடலையே. பாஜக வந்து அதையாவது செஞ்சிருக்கலாம்ல, நம்ம இவ்வளவு பாஜக சரி இப்போதைக்கு பாஜக பத்தி பேசுறதுனால சொல்றோம், அவங்க வந்து சொல்லிருக்கலாம்ல அவங்களுக்கு உரிமை குடியுரிமை கொடுக்கப்படும், அவங்களுக்கு உண்டான குடியுரிமை கொடுக்கப்படுனாலே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க டெவலப் ஆகிப்படுவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க எடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் இதை கொடுக்கணும்லாம் கிடையாது, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போகிறாங்க, ஃப்ரீயாக எடுத்து போகிறாங்க, அவங்க வெளியிலும் அந்த இதையே பண்ண முடியலையே, அதையே பண்ணலையே, அதை பண்ணாமல் அவங்க இங்கே பண்ணாமல் அவர் இவங்க கையில் அதிகாரம் இருக்குது, இவங்க கையில் அதிகாரம் இருக்குது, இவங்க தான் அதிகாரம், இவங்க நினச்சா கொடுக்கலான் இருக்கும்போது இதை பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக்கலாம் எல்லா இலத்தமிழர்களும் பாஜகவே கதி நின்று விழுந்துருவாங்களே, கொடுத்துருக்காங்க யார் நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, இலத்தை வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகிறாங்களே, வந்துருவாங்களே, அதை பண்ணலையே, இங்கே எட்டி கூட பார்க்க முடியலன்றானே, இவனா இருந்தா கண்டிப்பா விசாரணையே கிடையாது, தூக்கி உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. அப்புறம் என்ன இவனுங்க இங்கிருந்து இலங்கையில போய் நின்று கிழிச்சிட போறானுங்க, அந்த அறிவு கூட இல்லையா நம்ம மக்களுக்கு.
வணக்கம், வணக்கம், எனக்கு ஒரு 2 நிமிஷம் தான், இதுல இந்த பேசப்படாத சில விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னன்னு சொன்னா, இவ்வளவு இடர்பாடுகள், இடையூறுகள், இவ்வளவு அல்லோல கல்லோல, இவ்வளவு பெரிய யுத்தம், லட்சோ லட்சம் மக்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, நாட்டை இழந்து, இப்படியெல்லாம் அல்லோல பல்லோல கல்லோலப்பட்டிருக்கிற எங்கட இனத்துக்குள்ள இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவால் எதுவும் ஒரு வல்லரசு நீங்க எதுவும் செய்யலாமாண்டா, எதையாவது நீங்க எதையாவது கொண்டு வர்றீங்களாண்டா, நீங்க எதையுமே கொண்டு வரண்டா, நீங்க எதையும் கூட, ஆனா எதை கொண்டு வர்றீங்கள் என்று சொன்னா, இங்க நிறைய வெளிநாட்டில இருந்து உதவிகள் போய் உள்ளூர்லயும் வசூல் செய்து கோயில்கள் சின்ன சின்ன கோயில்கள் கட்டி கட்டி கொண்டு இருக்கிறாங்க. சரி, அந்த கோயில்களை நீங்கள் என்ன செய்யறீங்கடா, அங்க வந்து எப்படியாவது அங்க இருந்து ஒருதனை கூட்டி வந்துடுறீங்க, அல்லது இங்க இருந்து இங்க அந்த கோயில் கட்டுறவரை கொண்டு அங்க கொண்டு போயிடுறீங்க, இந்தியாவுக்கு கொண்டு போனா அவன் இங்க மாரியம்மன் கோயிலோ அல்லது ஒரு முருகன் கோயிலோ ஏதோ ஒன்று கட்டி கொண்டு இருக்கலான்னு, ஒரு வீரபத்திர கோயிலோ வைரவர் கோயிலோ ஏதோ ஒன்று சின்னனா கட்டி கொண்டு இருக்கிறதுக்குள்ள அவனை அங்க கொண்டே குலை அடிச்சு அவன் என்ன செய்யறீங்கன்னா, லட்சுமி நாராயணன் கட்டன்றீங்கள், ஆஞ்சநேயர் கட்டன்றீங்கள், புதுசா சிலை கட்டன்றீங்கள், இங்க வந்து பார்த்தா ஒரு ஒரு இடத்துல கட்டி கொண்டிருந்த கோயில் அது அது அப்படியே கிடக்க விட்டு போட்டு லட்சுமி நாராயணன் கட்டப்படுது கோயில், எல்லா இடமும் இது நடக்குது. அது மட்டும் இல்லை, அது கோயில் சில கோயில்கள் பெருசாகவும் கட்டுப்படுது, கட்டுப்பட்டு முடிஞ்சது பார்த்தா அந்த கோயில் அத்திவாரம் பெற்றவன், அந்த கோயிலுக்கு கல்லெடுத்து கொடுக்குறவன், அந்த கோயில்ல அந்த சிலை செய்யறவன்ல இருந்து எல்லாம் வந்து ஆந்திராவில இருந்து தான் கொண்டு வர்றீங்க. அவனுக்கு தமிழ் கூட தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கதைக்கலாம், அவனை தான் கொண்டு வரான், அவன் தான் செய்யலான். புறவு திருப்பி கோயில் முடிஞ்சு கும்பாபிஷேகம் யார் செய்யறான்ன்டா, ஆந்திராவிலேருந்து தான் வந்து செய்யறாங்க, அவங்களை அந்த பட்டையடிச்சு யூ பட்டையடிச்சு அவங்களாம் நின்று செய்யறாங்க, தீவட்டி தடியங்களாகவும் அவங்கள தான் வரலாங்க. இது நடக்குதா இல்லையா? அங்க திருவண்ணாமலையில ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுப்படுது. நாங்கள் இந்த கோயில்கள் எல்லாம் இந்த சிங்கள அடக்குமுறை இராணுவமும் சிங்கள காடையர்களாலையும் எரிச்சும் அடிச்சும் தேர்களை அடிச்சும் இது செய்யக்குள்ள எங்களை கண்ணாலெல்லாம் ரத்தம் தான் படிஞ்சுது. இப்ப கோயில்கள் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒன்று வந்தபோது திருப்பி அந்த கோயில் என்ன வடிவமாக எங்களுக்கு தரப்படுகிறதா இல்ல என்ன வடிவமா இருக்குன்னு சொன்னா எங்கட மக்களுக்குள் இருக்கிறத புடுங்கி எடுத்து அண்டாளங்க சிவிகளாக அதுக்குள்ள தீவட்டி தனியங்களாகவும் சின்ன சின்ன மேளம் அடிக்கிறவங்களாகவும் அதை தட்டுறவங்களாலும் சின்ன சின்ன இதை வேலைகள் செய்து கொண்டிருக்கிற எங்கடாக்கள் தொழிலையும் பறிச்சு அதையும் பறிச்சு கடைசியில கோயிலையும் எங்கள்கிட்ட இருந்து பறிச்சு கடைசியில மக்கள்கிட்ட இருந்து இருக்கிற ஒருவர் ரெண்டு போடுற அந்த உண்டியலையும் பறிச்சு இதுதானே நடக்குது நாட்டுல. இது தெரியாத கொஞ்சம் கூட மண்டையில சரக்கில்லவங்களுக்கு இதை கொண்டு அங்க இந்தியாவில இருந்து புடிங்கிட்டு வரப்போன்னு சொல்றவங்களுக்கு என்ன தச்சுறீங்க நீங்க? இங்க இருக்கிறதையும் பறிச்சு கொடுக்குறீங்க. கோயில்கள் கட்டுப்படுது, சிலைகள் கட்டுப்படுது, சரி அது எங்க போகுது? கையில யாருடைய கையில போகுது? இதை கொஞ்சம் இதை ஆய்வு செய்து இந்த தகவல்கள் எடுத்து பாருங்க, கொஞ்சமாவது மூளை இருக்கிறாக்கள் அதை செய்து பாருங்க என்னென்ன நடக்குதுண்டு. இல்ல நீங்கள் இதுவரை காலமும் உங்கள் அடக்குமுறை அடக்குமுறை அடக்குமுறைக்குள்ளேயே வச்சிருந்தீங்கள், இப்ப என்ன நினைஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள்? இன்னும் இது என்ன என்ன விதமா நடக்குமுறை? ஒரு நம்பிக்கை, ஒரு தெய்வீக நம்பிக்கை, எங்களை கோயில் எங்களை பாரம்பரியம் எங்களோட அம்மா அப்பா தாத்தா காட்டி தந்த தெய்வ வழிபாடு என்று நாங்கள் போனோம். அங்க நீங்கள் இருந்து கொண்டு என்ன செய்யறீங்க? இது திருவண்ணாமலையில லட்சுமி நாராயணன் கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில், மிக பிரம்மாண்டமான கோயில் கட்டி அதுல கும்பாவசம் நடத்தி பற்றிய திருவிழா நடக்குது. ஒருவன் கூட அதுக்குள்ள தமிழன் இல்லை, ஒற்றுவன் கூட தமிழன். ஆனா கோயிலுடைய பெயர் தமிழன், ராதா நேர தமிழன் தான் கோயில். கடைசியில் அவங்களுக்குள்ள அதுக்குள்ள வந்த அந்த ஆந்திரா பூசை செய்யற அந்த பூசகர்களுக்குள்ள சண்டை வந்து அதுல ஒரு இளம் பொடி என கொண்டு போட்டாங்களா அதுக்குள்ள கோயிலுக்குள்ள அவங்க நீங்களே கொண்டு போட்டீங்கன்னு அதை கொண்டு ஒரு உள்ளுக்குள்ளேயே பூசை செய்யறவன் கொண்டு வந்தா அந்த கோயிலுக்கு கும்பாவை செஞ்சு அவன் திரும்பச்சி ஒன்னு முறை அதெல்லாம் பொடி மூசி பூசி உள்ளுக்குள்ளேயே முழிக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? கொஞ்சம் இந்த தகவல்களை ஆய்வு செய்து பார்க்க வேணும். இப்ப என்னடா நீங்க நீங்க எங்களுக்கு ஏதோ கொண்டு வருவீங்கன்னா அப்புறம் அங்க போய் நின்றுட்டு வந்தே மாதிரம் என்ன பாரதி மாதாக்கு செய்யிட்டு நிக்கிறீங்க. நீங்கள் நீங்க என்ன பண்ணாலும் சொல்லுங்க கூட, அப்ப உங்களோட பிரச்சனை அது, எங்களை உங்களோட சுதந்திரம். ஆனா நீங்கள் அது பெற்றுத்தருவோம் எங்களுக்கு பின்னுக்குவாங்க காசு அனுப்புங்க ரெண்டெல்லாம் சொல்லி போட்டு கடைசியில எங்களுக்காண்டி ரெண்டு மூணு வார்த்தைகளை அங்க கதைக்கிறவங்க எங்களோட சிங்கள அந்த கூட்டுக்குள்ள நின்று கொண்டும் ரெண்டு ஒரு வார்த்தைகளையாவது கதைச்சு எங்களுக்கு இனிமேல் கதைக்க கூடாது, இனிமேல் எதிர்க்க கூடாது, அல்லது இனிமேலும் அந்த பௌத்த விகாரைய கட்டுறதை தீவிரப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்க வைக்கிற அவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அவங்களையும் நீங்கள் காலவாறுறீங்க. அவங்களுடைய அவங்களுடைய நெஞ்ச உரங்களையும் நீங்கள் கேள்விக்குள்ளாக்குறீங்க. இப்ப இந்த நாள் அந்த நாட்டுல தாயாரத்துல நின்று கொண்டு அரசியலும் செய்து கொண்டு எங்களுடைய எண்ணத்தின் குறைநிறைகளையும் உரிமைகளையும் பற்றி பேசி கொண்டிருக்கிற ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அடக்குமுறையாளர்களுடன் கூடி குழாவி கொண்டிருந்துட்டு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னா திரும்பி குறைக்கிறீங்க எங்களை பார்த்து. கூட இருந்த நாய்கள் நீங்கள் போயிட்டு அங்க நின்றுட்டு உங்களுக்கு கொஞ்சம் வால் முளைச்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எங்களை பார்த்து திருப்பி குறைக்கிறீங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவற்ற காலம் கனகாலம் போகாது, பொறுத்திருங்க வரும், நிச்சயமாக வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். நன்றி.
இல்ல இதுல கூட இடத்துல இருந்து ஹிந்தியத்துக்கு கொடி தூக்கக்கூடிய அந்த மூடர் கூட்டம் அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா இன்டேக்கு அஸ் வி ஸ்பீக் நவ் ஈழத்துல எங்களோட வழிபாட்டு தலங்கள் பறிபோய் கொண்டிருக்கு. சிங்கள பௌத்த பேரினவாதத்தின்ற அந்த மதவாத இனமாத வெறியின்ற பிடிக்குள்ள மாட்டுப்பட்டு அகப்பட்டு கொண்டிருக்கு. அது வந்து இவங்க வட இந்தியாவில சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமும் கிடையாது இவர்களுக்கு. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இந்து மதத்துக்கு கூட ஒரு பாரம்பரியம் கிடையாது. எங்களுக்கு சைவ வைணவ மற்றது தாய் தெய்வ வழிபாட்டு மரபை சேர்ந்த தமிழர்கள் அந்த மரபில் இருந்து அந்த மரபின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எண்ணற்ற தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இன்று அச்சுறுத்தலில் இருக்கிறது, இன்று அது பறிபோகும் அபாயத்தில் இருக்கிறது. இதை எதிர்க்க திராணியற்ற டெல்லி, இதை எதிர்க்க திராணியற்ற பாஜக. பாஜக ஒருபோதும் காத்திருக்காது. எங்களுக்கு வந்து அவன் எல்லாம் இந்து என்ற அடையாளத்தை வச்சு அங்க அரசியல் செய்து பிழைப்பு நடத்துறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறான். இந்து என்ற அடையாளத்தை பயன்படுத்தி பாஜக இதுவரை என்ன செய்திருக்கிறது என்று பாத்தீங்கன்னா மதவாதத்தை தூண்டி வட இந்தியாவை ஒரு கொலைகலமாக மாற்றி அங்குள்ள மக்களை வந்து மத ரீதியாக பிரித்து முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையில தேக்கி வைக்கிறது தான் பாஜக செய்திருக்கிறது. காலகாலமா அதுதான் தென்னகம். நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா என்று நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முன்னேறிய மாநிலங்களாக இருக்கிறது. இதெல்லாம் முன்னேறிய மாநிலங்களாக இருக்கிறது. அதன் முன்னேற்றத்துக்கு அந்த மக்களின் அந்த அந்த வழிபாடு பற்றிய அந்த புரிதலும் அந்த மதவாதத்தை தாண்டிய ஒரு சிந்தனை முறையும் தான் அந்த மக்களை முன்னேற்றி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனா நீங்க வட இந்தியாவை பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த பாஜகவுண்ட ஆட்சியின் கீழே ஒரு காட்டாட்சி தான் நடக்கிறது. அவர்கள் எங்கேயுமே எங்களோட வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கவோ காக்கவோ முடியாதவர்களா? இந்தியா முழுவதற்கும் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள்ல தொன்மைமிக்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு வரலாற்று தொடர்ச்சியோட இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எல்லாமே தென்னிந்தியாவில தான் இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாத்து கொண்டிருப்பது இந்த பாஜகவோ எதுவும் இல்லை, தமிழக அரசு. இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த அறநிலையத்துறையின் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அது இருக்கிறபடினாலதான் அது மக்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது என்று கூட சொல்லலாம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த சத்குரு என்ன செய்யறான்? காடு அழித்து விட்டு அங்க வந்து ஒரு சிவன் என்ற பெயர்ல அவண்ட உருவத்துல ஏதோ ஒரு பொம்மையை கட்டிட்டு அதை சிவன் என்றான். தமிழர்களுக்கு சிவபெருமான் யாரண்டு இவன்ற முகத்தை வச்சு கொண்டு பதிய வச்சுட்டு இவன் ஆடுறான், சிவராத்திரியில கூத்தாடுறான், கிளப்ல பப்ல ஆடுற மாதிரி கூத்தாடி கொண்டு அதுதான் சிவபக்தி எண்ணங்களுக்கு பாடம் எடுக்கிறான். பக்தி இயக்கம் தலைத்தோங்கிய ஒரு மண்ணுல நின்று கொண்டு ஒருத்தன் தாடியை வளர்த்து கொண்டு ஒருத்தன் குந்தி கொண்டு அங்க ஒரு கூத்தாடி கொண்டு அவன் சொல்லுறானா உங்களுக்கு சிவபெருமான அவன் அறிமுகப்படுத்தி வைக்க வந்திருக்கிறானா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இது? இதுதான் இந்த இந்து அடையாளத்தை வச்சுக்கொண்டு இவங்கள் காலகாலமாக செய்து வரக்கூடிய அரசியல் இதுவாகத்தான் இருக்கு. தமிழர்களுக்கு மெய்யியல் சார்ந்த ஒரு புரிதல் இருக்கு, எப்போதுமே இருந்திருக்கு, எங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கு. ஈழத்தமிழர்கள் என்று வரும்போது நாங்கள் தமிழை மட்டுமே முதன்மையாக வைத்து ஒரு எங்களோட உயிரையும் கொடுத்து போராடிய ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள் என்ன. அப்ப எங்களுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும்? இன்றைக்கு உலகெங்கும் போனால் ஈழத்தமிழர்கள் தமிழை ஒரு முகவரியாக ஏந்தி நிற்கிறார்கள். என இப்ப உலக தமிழ் என்று சொல்லும் போதே அது வந்து எங்களுக்கு அந்த மொழி மீது இருக்கும் எங்கள் பற்றின் வெளிப்பாடு. இவங்கள் இந்துத்துவம், இந்திய தூதரகம் ஈழத்துல வந்து என்ன வேலை செய்யுது? இந்தி திணிப்பு செய்யுது. எங்களுக்கு எதுக்கு இந்தி? நாங்கள் சிந்திக்க வேண்டாமா? எங்கட வழிபாட்டு தலங்களை நாங்கள் எப்படி ஒரு விஷயத்த வழிபடணும் என்று சொல்றதுக்கு வட இந்தியால இருந்தே என்ன பெறணும்? அவனுக்கு என்ன தெரியும் எங்கட ஆன்மீகத்தை பற்றி? அவனுக்கு என்ன தெரியும் எங்கட வழிபாட்டை பற்றி என்று சிந்திக்க வேண்டாமா? நாங்கள் சைவம் பற்றி பேசக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம், சரி நீங்க மதத்தை தூக்கி பிடிச்சாலும் சைவத்தை தூக்கி பிடிச்சாலும் அந்த சைவம் சைவ சமயம் என்பது இன்று பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பது இந்து வந்த அடையாளத்தினால் மட்டும்தான், வேற எதனாலும் இல்லை. நான் ராமகிருஷ்ணா மிஷன்ல படிச்சபடிய நான் உங்களுக்கு சொல்றேன், ராமகிருஷ்ணா மிஷன்ல நீங்க சண்டே ஸ்கூல் சொல்லிட்டு போய் சேர்க்கிறீங்க தானே, இந்த சின்மியா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன், இப்படிப்பட்ட ஒரு மிஷன்கள் எல்லாம் இருக்குதானே? அன்படிப்பட்ட ஒரு மிஷன்ல படிச்ச நான் சைவ சமயம் அந்த மிஷன்கள்ல எப்படி சொல்லி கொடுக்கப்படுகிறது என்று நீங்கள் உங்களோட பிள்ளைகளை அனுப்பி கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சனாதனம் எப்படி உள்ளுக்குள்ள புகுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. சமஸ்கிருதம் எப்படி புகுத்தப்படுகிறது, தமிழ் எப்படி புறக்கணிக்கப்படுகிறது. அப்ப இதுகளே இந்த நிலையில இருக்கும் போது இந்து என்ற அடையாளப்பட்டாளங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றது ஒரு மிகப்பெரிய அபத்தம். மடத்தனம், அது இன்னும் சொல்ல சொன்னா பச்சை துரோகம், தமிழின் அடையாளத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் அது பார்க்க வேண்டும். தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் மட்டும்தான், தமிழ் தான் எங்கட முதன்மை அடையாளம், எங்கட முகத்தை சிதைத்து கொண்டு நாங்கள் விடுதலை எனும் ஒரு ஒப்பனையை பூச முடியாது. அது விடுதலையாக இருக்கா, அது அலங்கோலமாக இருக்கும். சரியா, எங்கட அடையாளத்தை சிதைச்சு கொண்டு தமிழ பறிகொடுத்து விட்டு தமிழ் அடையாளத்தை நீக்கி விட்டு நாங்கள் இந்துவாக மாறினால்தான் எங்களுக்கு எதுவும் கிடைக்கும் என்ற அது கிடைக்கிறது பொருளற்றதாக இருக்கு. நாங்கள் எங்கட அடையாளங்களோடு, எங்கட மரபோடு, எங்கட பண்பாடோடு, எங்கட வரலாறோடு, எங்கட தமிழ் தந்த முகவரியோடு, சுயநிர்ணயத்தோடு, இறையாண்மையோடு இருக்கத்தான் இந்த விடுதலை போராட்டம். அதை மறந்துட்டு கண்ட வண்ட வந்த வண்ட போன வண்ட அடையாளத்தை எல்லாம் எங்கட அடையாளம் எடுத்துட்டு நாங்க காவிட்டு தெரிய வலிக்கிட்டா நாங்கள் அப்பன் பெயர் தெரியாதவர்கள் ஆகிவிடுவோம். ஒரு பெரிய புரூட்டலாவே சொல்றேன் நான், அப்படி சொன்னாதான் சிலர் குறைக்கு, அப்படி சொன்னாதான் உண்ட பேரை மாத்து, உண்ட அப்பான உண்ட சேனேம மாத்துதா, பட்டேலண்டு போடு, டெல்லியில இருக்கிறவனுக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கும் வாசிக்கிறதுக்கு, ஏண்டா நீ மாத்துவியா, நீ மாத்துவியா, என்ன வெங்காயத்துக்கு நீ உன்னை இந்து என்று அடையாளப்படுத்தணும், தமிழர்கள் என்பதுதான் அரசியல்.
இல்ல அவர்கள் என்னண்டா இவங்க பட்டியல மாத்தினாலும் அவங்க ஏத்துக் கொள்வாங்களா,
அது அடுத்த விஷயம்.
இன்னொன்னு இந்தியா வந்து தன்னை ஒரு இந்துவா காட்டிக்கொள்றதெல்லாம் அது ஒரு 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 பொய் பிம்பம். இந்தியா அந்த தேசிய கொடியில இருக்கிற தேசிய கொடியா அவங்கட சின்னம் ஒன்றுக்கு தானே இந்திய ஒன்றியத்தின் பௌத்த சக்கரம், ஏதோ சக்கரம் ஒன்று வச்சுக்காங்க, அந்த சக்கரத்தை வந்து அசோகா அசோக சக்கரம், அந்த சக்கரம் அந்த சக்கரத்தை அவ முதன்மைப்படுத்துறதுக்கான காரணம் அசோக சக்கரவர்த்தி வந்து இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை வேல்வளப்பு செய்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரே குடையில் கொண்டு வந்தது என்று சொல்லி. ஆனால் அசோக சக்கரவர்த்தி இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்களையும் வன்கவர் செய்து அடக்கி தந்த ஒரு ஒட்டி ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தவர். ஆனா அதுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் அதை எதிர்த்து நின்றது, தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்குள்ள வரையில்லை. அசோக சக்கரவர்த்தியா அசோக சக்கரவர்த்தியால வந்து தமிழ்நாட்டை அவரால் கைப்பற்ற முடியல. அப்ப இருந்த அந்த தலைமைகள் வந்து எதிர்த்து போராடி அதுக்குள்ள போயில்லை. அதுக்கு பிறகுதான் இந்த விஜயநகர பேரரசுகள் வந்து அது இந்த சமணம் அதுகளை உள்ளுக்கு உணர்ந்து அதனூடாக உடைக்கப்பட்டு வேற சாதிய ரீதியான சிக்கல்கள் வந்து அதுக்குள்ள ஆலையால் அடிபட வழிபட்டு தான் தமிழ்நாடு வந்து உடைஞ்சு பிறகு கடைசியா ஆங்கிலேயர்கிட்ட பிடிபட வேண்டிய ஒரு தேவை வந்தது. ஆனா அது வரைக்கும் யாராலையும் வட இந்தியர்களால ஒரு காலமும் ஆக்கிரமிப்புக்கு உட்படாத ஒரே ஒரு தேசமா இருந்தது தமிழ்நாடு, தமிழர் தேசம் மட்டும்தான் இருந்தது. அப்ப இங்க வந்து அந்த அசோக சக்கரம்ன்றதே அதொரு ஒரு வரலாற்று ரீதியா தமிழர்களுக்கு பகையானது. அது ஒரு 3000 வருஷமா ஆரியர்களுக்கு ஆரியத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற பகையின் நீட்சி தான் இந்த அந்த அசோக சக்கரம். அசோக சக்கரம்ன்றது ஒரு காலமும் தமிழர்களே ஆண்டிருக்கல. அந்த எங்களோட தமிழ் மன்னர்கள் வந்து பிறகு பிறகு உடைஞ்சது இல்லாம போகும் வரைக்கும் அசோக சக்கரம் ஒரு காலம் தமிழர்களே ஆண்டிருக்கல. அவங்கள் தங்களை வட இந்தியாலையும் இந்துக்களை காட்டுறது என்றது அது சிவனை முதன்மையா கொண்டது இல்லை. அந்த இவங்கட அந்த என்ன இவங்கட பிஜேபி இந்த கட்சியில் இருக்கேன் அது அதுல என்ன சொல்றது அவங்களே ஆர்எஸ்எஸ் அந்த இதுகள் உருவாக்கப்பட்டது சிவனை முதன்மைப்படுத்தினே இல்லை. அந்த சிவன்ன்றது அந்த சிவான்றது அந்த சிவாஜிலிங்கமோ இதோ சொல்லி அவங்கட ஆறு ஒரு தலைவர்களால் இருக்கிறார். அதை வச்சுதான் அந்த சிவன்ன்றது வருது. இந்த நாங்க எங்கட சிவனுக்கும் எங்கட தில்லை கூத்தனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்கள் இந்த ஹிந்துத்துவான்ற ஒரு அரசியலை ஹிந்து என்ற ஒரு மதம் ஹிந்துத்துவான்ற ஒரு அரசியல் கன்செப்டை வந்து அவங்க உள்ளுக்க கொண்டு வந்த பிறகு அவன் தங்கட இதெல்லாம் வந்த அப்புறம் இந்த ராமராஜ்யத்தை தான் அவங்க கொண்டு வரான். வட இந்தியாவில் இருக்கிறது எல்லாம் ராமர் ராமர் வழித்தோன்றர்கள் அது மாதிரியான கோயில்களும் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுவதே தவிர சிவனுக்கோ தில்லை கூத்தனுக்கோ கொடுக்கறது இல்லை. அப்ப அது ஒரு அரசியல் கோட்பாடு, அது மதம் கிடையாது, அரசியல் கோட்பாடுன்றது உண்மையிலேயே அது எங்களையாக்களுக்கு அது விளங்க காலம் எடுக்கும். அந்த மொவியனா ஒரு கட்டுமாதிரி உண்மையிலே நல்ல இதை உண்டு. ஆனா நாங்க இப்படி எப்படி தமிழ்நாடு அசோகனுக்கு எதிராக கடைசி அவன் அந்த இருந்த மற்ற இனங்களை எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு கொண்டு வரைக்க அதுக்கும் எதிராக திமுறை ஒரு தமிழிடம் போராடி தனியை நின்றுச்சோ அப்படியான போராட்டங்களை வந்து நாங்கள் ஈழத்தில் சந்திக்கல. அது ஒரு மொழிக்காக ஒரு பெரிய இதை சந்திக்கல. நாங்கள் இப்போ கடைசியாக 30 வருஷமா ஆயுதமேந்தி போராடினது தனியை மொழிக்கு மட்டும் இல்லை, எங்களோட உரிமைகளை நாங்கள் சேர்ந்து இழந்தபடியே அதுக்கும் சேர்த்து போராடினாங்க. அப்போ மொழி என்றதை அந்த போர் பின்னுக்கு பாதுகாக்கப்பட்டுதான் அந்த மொழிக்குத்தான் நாங்க போராடினாங்கன்ற ஒரு இது தெரியல. ஏன்னு சொன்னா எங்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டிருந்தது. இங்க எங்கட மன்னர்கள் தமிழ்நாட்டுல வந்து அவங்க உரிமைகளை வச்சு கொண்டு மொழிக்காக முன்னுக்கு நின்றபடியா அங்க இன்னும் அந்த மொழிக்கு சிக்கல் வரைக்குள்ள காலகாலமா இவனை ஒருத்தன் வந்து கொண்டே இருப்பான். அந்த மொழிக்கு சாகிறதுக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்களா. அப்ப அதால இந்த மொழி இவ்வளவு நாள காப்பாற்ற கொண்டு வந்து இருக்குது. இத்தனை ஆயிரம் வருஷமா ஆரியம் வந்து இந்த மொழிக்கு எதிராக நிக்க. அப்ப அந்த புரிதல்களும் இதுகளும் வந்து எங்களோட மக்கள்கிட்ட, குறிப்பா ஈழத்தமிழ் மக்கள்கிட்ட வந்து இன்னும் என்ன சொல்ற ஒரு ஒரு பெரிய ஒரு வாசிப்பு தளத்துல அது இல்லை. இப்ப நாங்க என்னன்னு சொன்னா வட இந்தியனை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி இந்திய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் பௌத்த மண்டதம் அவங்களுக்கு எதிரானது கிடையாது, அது ஹிந்து மண்டதம் அவனுக்கு ஆதரவானதும் கிடையாது. அப்ப பௌத்தம் அந்த பௌத்த சக்கரம் இலங்கை தீவை ஃபுல்லா ஆக்கிரமிக்கிறத அவன் வரவேற்று தான் போவான். என்னன்னு சொன்னா அவன்கிட்ட தேசிய கொடியே அதுதான், அவன்கிட்ட தேசிய சின்னமே அதுதான். அப்ப அவனுக்கு பௌத்தம் ஆக்கிரமிக்கிறது அவனுக்கு ஒரு ஒரு குறவாடாவோ இல்லாட்டி ஒரு எதிர்ப்பு உணர்வோ அவன் பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை, அவன் பார்க்கவும் போறது இல்லை. அது எங்களுக்குத்தான் அது வலிக்குது. ஆனா அது எங்கட வலி அவனுக்கு ஒரு காலம் புரிஞ்சு கொள்ளாதுனா அவன் அவனுக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா இது நயனாதேவிலையும் பௌத்த சின்னம் இருக்கு, அவன்ட அசோக சக்கரம் தான் இருக்குது. பச்சதேவிலையும் அவன்ட அசோக சக்கரம் தான் இருக்குது. இந்தியால காலிலேயும் அவன்ட அசோக சக்கரம் தான் இருக்கான்னு சொன்னா இது ஒரு அசோகண்ட சக்கரத்துக்கு கீழே ஒரு ஒரு இந்திய ஒன்றியத்துக்கு இந்த தேவைக்கு இங்க இலங்கை சிங்கள இனமும் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்பான். என்னன்னு சொன்னா சிங்களவர்களுடைய மிக முக்கியமான தளங்களும் வட இந்தியாலான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு இந்த மதம் இந்து அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் எங்கட சில்லறைகளை வச்சு இந்த மடங்கள் மிஷன்களை உருவாக்கி எங்கடைகளுக்கு தான் பிரச்சனை. எங்கடைகளுக்கு அது விளங்குது இல்லை. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. மற்றது இப்ப நீங்க முதல் ஒன்று சொன்னீங்க இந்த இந்திய பணப்புழக்கம், அது உண்மையிலேயே நாங்க அது வடிவ ஆராயணும்னு நான் பாக்குறேன். என்னன்னு சொன்னா விரும்பியோ விரும்பாமலோ இப்ப அந்த டொலருக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து பிரிக்ஸ் இது கொண்டு வந்துட்டாங்க. வேற வேற தளங்கள்லயும் வருது. என்னன்னு சொன்னா இப்ப ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் யூரோப் நாடுகள்லயும் முந்தி அந்த ஒரு டொலர்ஸுக்கு இவ்வளவு பவுன் இருந்தது தங்கம், அதே மாதிரி ஒரு டொலர்ஸுக்கு இவ்வளவு ஒயில் இருந்தது. அப்ப அதுகள் எல்லாம் இப்ப ரஷ்யா வந்து அவன் ஒரு ஒரு சுயசார்பு பொருளாதார கட்டமைப்புல நிக்கிறபடியா அவன் ஆல்ரெடி இந்த டொலர்ஸ் இந்த பொறுமதியை குறைக்கிறதுக்காக ஏராளமான தங்கத்தை வந்து பதுக்கியிருக்கான். நிறைய வணிகங்களை வந்து தங்கத்துல செய்திருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப எவ்வளவுதான் சாங்ஷன் அடிச்சாலும் அவனால நிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப அத ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாது. அப்ப அந்த டொலர்ஸ்ன்றது இப்ப நான் சும்மா ஒரு ஆர்டிக்கல்கள் கேட்க பார்த்தேன்னா வெஸ்டர்ன்ஸ்ல வந்து நிறைய நாடுகள் தாங்க கொடுத்திருந்த நகை தங்கங்களை கூட திருப்பி எடுத்துக்கொள்ற மனநிலைக்கு போயிட்டான். டொலர்ஸுக்கு நான் தங்கத்தை கொடுத்து டொலர்ஸ் வாங்கியிருப்பினும் அதுக்கு இப்ப திருப்பி டொலர்ஸை கொடுத்துட்டு தங்கத்தை திருப்பி வாங்குறாங்க. ஏனென்று சொன்னா இப்ப இந்தியாவும் சீனாவும் உலகத்துல மிகப்பெரிய சந்தைகள், அது நாங்க மறக்கல. அப்ப இந்த சந்தை நுகர்வு கூட உற்பத்தியும் கூட. அப்ப தனியா இந்தியாவும் சீனாவும் மட்டுமே தங்களுக்குள்ள நுகர்வையும் உற்பத்தியும் செய்தும் தாக்கடிக்கொள்ளலாம். இவங்க இப்ப ஒரு அமெரிக்கா ப்ராடக்ட என்னத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நுகரினும் என்று பார்த்தா சாப்பாடுகளா இல்லாட்டி அன்றாட தேவைகளா இல்லாட்டி ஐடி சம்பந்தமானதான்னு பார்த்தா உண்மையிலே அந்த நாங்க கேட்டகரைஸ் பண்ணலாம் தானே. அப்ப அது நுகர்வு பொருளாதாரம் கூடினதும் உற்பத்தி கூடினதுமா இருக்குது இந்தியா. அப்ப இந்தியா அந்த காசு புழக்கத்துக்கு வரைக்க எங்கட மொழி பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டம்னா அங்க அந்த காசோட இருக்க போகுது. அப்ப நாங்க அது டொலர்ஸ்ல தங்கியிருக்கணும்ன்ற தேவையும் வேற. அதே என்னண்டா ஒரு கொஞ்ச காலத்துக்கு போறாரு இப்ப போற ட்ரெண்டிங் படி அதுல இப்ப எழுதப்படுற கட்டுரைகள் பேச்சுக்களை பார்த்தா இப்போ கொஞ்ச காலத்துக்கு போற டொலர்ஸ் வரும் பேப்பரா வந்துரு. ஏனண்டா உண்மையிலே அந்த அமெரிக்கன் டொலர்ஸ்ன்றது அவங்க பிரிண்ட் பண்ணினாலும் அந்த பிரிண்ட் பண்ற டொலர்ஸ் அவன் நாட்டுக்கு இருக்கிறது இல்லை, அது வெளியிலான் இருக்குது. அது ரிசர்வ் பேங்க்ல இருக்கலாம், வேற வேற இதுகள்ல இருக்கலாம். எப்படி ஜப்பான் வந்து தன்னை காரை உற்பத்தி செய்து டொலர்ஸ் அவன் வாங்குறது இல்லை, காரை கொடுத்துட்டு அதுக்கு பிரதியா பொருளை தான் வாங்குறான் ஜப்பான். அதால அவன் வேல்யூவை வந்து எப்பயுமே குறைச்சுதான் வச்சிருப்பான். இப்ப அதே மாதிரி இப்ப இந்தியாவும் சீனாவும் இந்தியாவும் இலங்கையும் சுத்தி இருக்கிற நாடுகள்ல அந்த ஒரு இதுல வழிகிட்டுச்சு சொன்னா உண்மையிலே டொலர்ஸ் இந்த தேவை வராம போகும். அது எங்கள் ஈழத்தமிழர்களோ தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு அது சிக்கலாக வரலாம். என்னன்னு சொன்னா அவன் டொலர்ஸ்ல வாங்க வேண்டிய தேவை இல்லை. இப்ப இப்ப அந்த யாரு நெடுங்குளம் சொன்ன மாதிரி இப்ப போயிட்டு மலேசியால மலேசியன் ஒருத்தன் இந்தியால இருந்து ஒரு ப்ராடக்ட வாங்குறதுக்கு அவன் இந்தியன் கேஷை கொடுத்து வேண்டலாம், இல்லாட்டி மலேசியன் ரிங்கரை கொடுத்து வேங்கலாம். அதே மாதிரி இப்ப இந்தியால உற்பத்தி செய்யப்படுற எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாமானையும் மலேசியால கொண்டு விக்க இவ அங்க கொடுத்துட்டு மலேசியன் ரிங்கிட்டு ஏதாவது சாமான வேண்டிட்டு வருவாங்க. அப்ப டொலர்ஸ் அங்க வராது. அப்ப டொலாசின் தேவை குறைஞ்சுட்டு போயில நிறைய சிக்கல்கள் வரும் உண்மையில. அது எப்படியான சிக்கல் வர போதுன்றதே தெரியல. அது உண்மையிலே அந்த புற சார்ந்த ஆக்கள் இன்னும் கூட வாசிக்காதவள தமிழ்ல வெளியினாங்கன்னா நாங்களும் வாசிக்கலாம். ஆனா உண்மையிலே அதுல ரெண்டும் இருக்கும், நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். இப்ப நாங்க நன்மைன்னு பார்த்தா ஒரு எங்கட சக இனம் அங்க பெரிய ஒரு பாப்புலேஷனோட இருக்கு, அப்ப அதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை நாங்க ஆராயலாம். மற்றது ஈழ தமிழர்கள் என்று வரைக்க இப்ப எங்கட தினம் வெளிநாடுகள்ல இருக்குது அமெரிக்கன் டொலர்ஸ்ல உழைக்கணுமாண்டா இல்லத்தானே முக்காவாசி பேரும் அந்தந்த வேற வேற இதுகள்லாம் உழைக்கும். அப்ப இது அமெரிக்கன் டொலர்ஸ் விழுகிறதால எவ்வளவு சிக்கல் வருமானு தெரிய இல்லை. அது ஆனா ஒரு நல்ல சப்ஜெக்ட் உண்டு, அது உண்மையில நாங்க பார்க்கணும். ஆனா எங்களுக்கு தீமைகள் எப்படி வருமானு சொன்னா சிங்கள தேசத்துக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா அவங்கள் இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிக தொடர்புகள் அது எல்லாமே இருக்கு. அது இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய மலையத்தில் இருக்கக்கூடிய தோட்ட தொழில் வச்சிருக்க தோட்ட தொழிலாளிகள் இருக்கணும், அந்த தோட்டங்களுக்கான முதலாளிகள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கணும். சும்மா பெயிண்ட்ல இருந்து டூத்பேஸ்ட்ல இருந்து எல்லாமே இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யற மாதிரி தான் இருக்குது. உடுப்புகள் எல்லாம் இந்தியால இருந்து இறக்குமதி செய்யற மாதிரி தான் இருக்குது. இலங்கை என்ற உற்பத்தி என்றது கிடையாது. இப்ப சீனால இருந்து வர டூத்பேஸ்டை பயன்படுத்துறது இல்லை, டூத்பேஸ்ட் கூட இந்தியால இருந்தா பெருகுது. வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்ல இருந்து எல்லாமே அது பென்சில்ல பென்சில் கூட இந்தியன் பென்சில்ல தான் பெருகுது. அப்ப அது வெளியில உண்மையிலே தெரியாது. ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒருத்தர் விடிய எழும்பி முகத்தை கழுவிட்டு பின்னரும் போய் படுக்கும் வரைக்கும் அவர் பயன்படுத்துற பொருட்கள்ல எத்தனை பொருள் எவ்வளவு அந்த பயன்படுத்துற பொருள்ல வந்து எத்தனை விதமானது இந்தியா அந்த ஆக குறைஞ்சது அது இந்த ரோ மெட்டீரியல் என்றாலும் பார்த்தோம்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 50-60% மேல இந்திய பொருளாத்தான் இருக்கு எல்லாத்த வீடுகள்ல. அப்ப அந்த அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது. இந்தியா வந்து அந்த இடத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். மற்ற இனி கடன் கொடுக்க அமெரிக்க டொலர்ஸ்ல கடன் போகாது, அவன் இந்திய ரூபீஸ்ல கடன் கொடுப்பான், இந்தியன் ரூபீஸ்ல செட்டில் பண்ண பார்ப்பாங்க. அப்ப அதுக்காக எங்களுக்கு இடையில வளர போற ரிலேஷன்ஷிப் பெருசா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சு நாங்க எங்களை அரசியல போய் நாங்க கதைக்கிறது எங்களுக்கு அவ்வளவு சாத்தியம் தெரியல. அப்ப அதுக்கு கட்டாயம் எங்களோட தமிழ்நாட்டு மக்களோட பங்களிப்பு அதுக்குள்ள பெருசா வரும் நினைக்கிறேங்க. என்னன்னு சொன்னா இந்த என்னன்னா அது பெரிய ஒரு சந்தையா இருக்கு. எங்களை பக்கத்துல இருக்கிற பெருஞ்சந்தம் தமிழ்நாடு, பெருஞ்சால கப்பல் போக்குவரத்து இறக்க போறாங்க. அப்ப அது இந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. எங்களுக்கு பருத்தித்துறை ஹாபர் வந்து திறந்து தமிழ்நாட்டு உற்பத்தியல் தமிழர்களுடைய உற்பத்தியால் அங்கே மிஞ்சியும் போய் வரைக்கல கொழும்பு ஹாவர்ன்ற முக்கியத்துவம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்ப அது இது எங்களுக்கு வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஆனா தீமைகள் இப்படி வருமானத மேல இந்த துறை சார்ந்த யாராவது சொன்னா மேலதிக நாங்களும் தேடலாம்.
கடன் வாங்குவாங்கள், கடன் வேண்டுவாங்க, சரி திருப்பி கொடுப்பாங்களா இவங்க முதல்ல?
கப்பல் திறக்கிறது உங்களுக்கு நீங்க இனி கொழும்பு கூடிய தேவை வராது. உங்களுக்கு 10 மணித்தியால டிராவலிங் இல்ல. மற்ற சந்தை பெற்று சந்தை நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்தியா போறவங்க அது தமிழனோ சிங்களவனோ யாருன்னாலும் போய் இறங்குற ஃபர்ஸ்ட் சென்னை தானே, சென்னை மதுரை இப்படிதான் போறது. அப்ப சந்தை வந்து பெரிய சந்தை. தமிழ்நாடுன்றது இந்தியாவுக்கும் பெரிய சந்தை, இலங்கைய விடவும் அது பெரிய நாடு அது தமிழ்நாடுன்றது. அது பெற்று அது கொடுக்க போற இம்பாக்ட் இருக்கு தர அது வந்து சிங்கள தேசத்துக்கு பெரும் அடியா விழும். அது உண்மையிலே நாங்க சரியா அதை ஹேண்டில் பண்ணினால் ஆனா அது அவங்க எப்படி அதை அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் இருக்குன்னு தானே இப்ப கஷ்டம் என்னத்தை கொண்டு வந்து போடுறாங்களோ தெரியல. பட் ஆனா நீங்க அந்த ஒரு
பெரிய இம்பாக்டா சிங்கள தேசத்துக்கு அப்படி என்ன செய்வோம்
அண்ணா? கொழும்பு ஹாபர் அண்ணா இப்ப உங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ரக்குமதி செய்யக்கூடிய வெங்காயம் உருளைக்கிழங்கு நிறைய உற்பத்திகள் வருது தானே. அப்ப தமிழ்நாட்டை தாண்டி தானே வருது. அப்ப தமிழ்நாட்டில இருந்து கொழும்பு ஹாவருக்கு வர காசும் அங்க கொழும்பு ஹாவர்ல ஹேண்டில் பண்ற காசு அது இது நிறைய இருக்கு. இப்ப இது அதே இது இங்க வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இது 24 மணித்தியானம் எடுக்கிறது இல்லாட்டி 48 மணித்தியானம் எடுக்கிற ப்ராசஸிங் வந்து இங்க 4 மணித்தியத்துல முடிஞ்சு. மற்றது இப்ப உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில இருந்து நீங்க யாழ்ப்பாணம் தான் முக்கியத்துவம் அடையும் அதுக்கு பிறகு. அப்ப யாழ்ப்பாணம் முக்கியத்துவம் அடையல நீங்க இந்த கொழும்பு என்னன்னு சொன்னா முதல் சுதந்திரம் அடையறதுக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலப்போதி அந்த இதுக்குல வந்து கொழும்பு துறைமுகம் வந்து அவ்வளவு முக்கியத்துவமா இருக்க இல்லைன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் துறைமுகம் தான் முக்கியத்துவம் இருந்து ஐரன் சொன்னேன், இது நிறைய இடத்துக்கு பக்கத்துலதான் இருக்கு. நீங்க கொழும்புக்கு போறேன்னா சுத்தி போகணும். அப்ப அப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்ப அதனால முக்கியத்துவம் குறையல, நிறைய சமூக சிக்கல்கள் வேறு வேணும், அரசியல் சிக்கல்கள் சமூக சிக்கல்கள் வேறும். ஆனா நாங்க இப்ப இருக்கிற மாதிரி இருந்தோம்னா அதை எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி தூர போட்டுட்டு அவங்க தங்கட வெளியே பார்ப்பாங்க. ஏன்னா காணி எல்லாத்தையும் எழுதல எல்லாத்தையும் அவங்களே பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவங்களை எல்லாம் குடியேறி அப்படி இதுகள் அடிப்பாங்க. ஆனா இதுக்குள்ள பாசிட்டிவ் என்ன, தமிழ்நாடோட கனெக்ட் ஆகிற,
நீங்க வந்து கனெக்ட் ஆறது நல்ல விஷயம்தான். இப்ப ஏர்போர்ட்ல வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல திறந்துட்டு இப்ப அங்க இருந்து ஹிந்தி படிக்கிற ஆக்களை கொண்டு வந்து இறக்குன மாதிரி ஹாபர்லயும் கொண்டு வந்து அப்படி இறக்குன நடக்கும்
இல்ல? அதான் அப்படியான எதிர்மறையான இதுகளையும் வந்து பார்க்கணும். நான் இப்ப பாசிட்டிவானது மட்டும்தான் அதுகள் வந்து கொஞ்சம்
டீப்பா. இல்ல இலங்கையில நாங்க பார்த்தோம்னா இப்ப இந்த இஷ்யூஸ் வந்து இனித்தான் கிரீப்பின் பண்ணும். பட் நான் கூடுதலா பாக்குறது சைனா வந்து விட்டு அவன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கூடுதலா அவன் அவன் லேபரை எம்ப்ளாய் பண்ற அந்த கூத்துக்கள் ஏற்கனவே நாங்க பார்க்க வழிகிட்டோம். ஹம்பான் தோட்டையை சுத்தி அது இன்னும் பெரிய அளவுல இறங்க, ஹம்பான் தோட்டையில யூட் சி அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சைனீஸ் பீப்புள் கன்சென்ட்ரேட்டிங் இன் தட் பர்டிகுலர் ஏரியா லோன்ட்டும் நாங்க பார்க்கணும். இப்ப இன்னொரு விஷயம், இந்த டாலர் அன்சீட் பண்றதுன்றது வந்து அது இன்னொரு நாள் தனியே எடுத்து கதைக்க வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 88% உலக வர்த்தகத்தின் அந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் டாலர்ல தான் நடக்குது. அதை தவிர கடந்த இப்ப இந்தியா உண்ட கரன்சி 1.6% தான் அது சிட் பண்ணுது, 1.6%ல தான். இந்த யூஎஸ் டாலரை வந்து நீங்க தூக்கி சாப்பிட போறீங்க, எல்லாருமே தூக்கி சாப்பிட்டுருவாங்க, எல்லாருமே இந்த லோக்கல் கரன்சிஸ்ல ட்ரேட் பண்ண போறது, இது சைனா ரஷ்யா மட்டுமே தீர்மானிக்கிற ஒரு கூத்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனாவும் ரஷ்யாவும் அவங்கள்ட இன்டர்னல் ஃப்ரெஜிலிட்டியை நாங்க பார்க்கணும் இதுல. இப்ப அது வெரி இம்பார்ட்டன்ட். யூஎஸ் வந்து அதுல அவன் ஒரு கேபிட்டல் ஹில்லுக்கு எதிராக கொண்டு போய் அவன் டொனால்ட் ட்ரம்ப்ன்ற சப்போர்ட்டர் அவ்வளவு பெரிய கூத்தாடினா கூட யூஎஸ்ன்ற ஸ்டெபிலிட்டிய அவங்களால சீர்குலைக்க முடியல, அந்த ப்ரோசஸ் அவங்களால சீர்குலைக்க முடியல. ஒரு மைக் பென்சன்டவன் அவன் வைஸ் பிரசிடென்டா இருந்தா ஹீ ஃபாலோட் இட், தி மிலிட்ரி விட் ஃபாலோ இட். டொனால்ட் ட்ரம்ப்பால அவன் நினைச்ச கூத்தெல்லாம் ஆட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டென்ட்ரம் த்ரோவர் அவனாலே அது முடியல. இப்ப அவனையும் இழுத்து கொண்டு போய் அவங்கள அந்த டூ டிலிஜென்ஸ் அந்த டூ ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அதுதான் யூஎஸ் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டாலர் டு ரிமைன் ரெலவென்ட். சைனாவுக்குள்ள ஒரு இன்டர்னல் இஷ்யூஸ் இப்ப ரிஃப்டுகள் தொடங்குது. ஷி ஜின்பிங் என்ற இந்த நியூ கூத்துக்கள் புது கூத்துக்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ரஷ்யா இஸ் ஆல்சோ வீக். சைனா வீக்கா இருக்கும் போதுதான் அது இந்த ஸ்ட்ரென்த்தை ப்ரொஜெக்ட் பண்ணும். அது அவன் அவனுண்ட அது ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியத்தான் அவன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாகவும் வச்சிருக்கிறான். ஸோ நாங்கள் அதுகளையும் நாங்கள் இங்க கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் என்னன்ற ஒரு அசம்ஷனுக்குள்ள போறோம்டா, சைனா இந்தியா மட்டும்தான் இனி அடுத்த 30 வருஷத்துக்கு இயங்க போற மாதிரியும் யுஎஸ் எல்லா கடையும் சாத்திட்டு போற மாதிரியும் அவன் வந்து அவனுக்கும் ஒரு ஃபோர்சைட் இருக்கு. இந்த கண்ட்ரிஸை விட பெரிய அளவில் ஃபோர்சைட்டோட அவன் இயங்கி கொண்டிருக்கிறான். ஸோ அவனும் அதுக்குரிய மெத்தட்ஸ் எடுப்பான், அவனும் அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் எடுப்பான். ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் கன்சாலிடேட் பண்றதுக்குரிய வேலையில அவன் செய்வான். ஏன்டா ஹி ஹாஸ் தி அப்பர் ஹேண்ட் ரைட் நவ். சைனா அண்ட் ரஷ்யா டஸ் நாட் ஹேவ் ரிலேஷன்ஷிப்ஸ் have not built relationship as much as the US has. சைனாவுக்கு இனி பிரச்சனை வராதண்டி இல்ல, இந்தோனேஷியால இஷ்யூஸ் வரும். ஹோர்ன் ஆஃப் ஆப்பிரிக்கால இருந்து ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வரைக்கும் சைனாவுக்கு இஷ்யூஸ் வரும். அவன் ஒவ்வொரு அவன் கேரி அவுட் பண்ற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் பிரச்சனை வரும். யூஎஸ் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணுவானாண்டா, அவன் வந்து அந்த கண்ட்ரீஸ் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் யூஎஸ் இன்வெஸ்ட் பண்ணும். யுஎஸ் அதை காலகாலமா செய்திருந்திருக்கு. அவன்ட சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னால ஒரு ரீசன் இருக்கு. அவன் எங்களுக்கு தேவைப்படுறான், சிவில் சொசைட்டிக்கு அவன் ரெலவெண்டா இருக்கிறதுனாலதான் அவன் சக்சஸ் ஸ்டோரி அவனால பில்ட் பண்ணக்கூடியது, எக்ஸப்ட் இன் த கேஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட். பட் இன் அ டெமோக்ரஸி யுஎஸ் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல். ஒரு சிங்கப்பூர் அவனால அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த விஷயங்களையும் நாங்க கருத்தில் கொள்ளணும். நாங்க யுஎஸ் எல்லாம் பெரிய அளவுல அண்டர் எஸ்டிமேட் பண்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அண்ட் தேர் இஸ் அ ரீசன் ரஷ்யாக்கு எதிராக அவன் சாங்ஷன்ஸ் கொண்டு வரானா, தே நோ தேர் டூயிங் இட் வித் அன் அப்பர் ஹேண்ட். ஒரு டெம்பரரி ஒரு இப்ப ஒரு ஒரு 6-7 இயர்ஸுக்குரிய ஒரு இன்கன்வீனியன்ஸ் நீங்க டோட்டலா யூஎஸ் கவுத்துருமன் நினைக்கிறது வெரி வெரி ராங் வே டு லுக் அட் இட். We are talking about the entire West together as a collective. China and Russia do not command such allies. அதே நாங்க மைண்ட்ல வச்சிருக்கோம். And most importantly, தமிழர்களோட அரசியல் is very much invested with the West. Not just because நாங்க அங்க போய் டயஸ்பரவா இருக்கிறதுனால எங்களோட thought process, எங்களோட political ideologies is very, very much aligned with the West. Human rights ஆகட்டும், எங்களோட என்ன individual லிபர்டிஸ் ஆகட்டும், டெமோக்ரஸி ஆகட்டும், இதில் தான் நாங்கள் அலைண்டாக இருக்கிறோம். அதில் நாங்கள் சோஷலிஸ்ட் டெமோக்ராட்டிக் என்று சொல்லி, டெமோக்ராட்டிக் சோஷலிசம் இதுகள் அதுகள் என்று சொல்லி எல்லாம் வி கேன் ஆர்கியூ அண்ட் டிபேட். பட் சைனா இஸ் வெரி வெரி ஃப்ரெஜைல். ஜி ஜின்பிங் அடுத்த நகர்வுகள், அந்த சிசிபின் அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனும் இது பெரிய பெரிய சிக்கல்களை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அவங்கள்ட ஃபாரின் என்டிட்டிஸ் அவங்க இறக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆகட்டும், இப்ப ஸ்ரீலங்கால அவங்க செய்யற கூத்துக்கள் ஆகட்டும், ஆப்பிரிக்கால அவங்க செய்யற கூத்துக்கள் ஆகட்டும், இந்தோனேஷியால அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும், மலேசியால பிரச்சனை ஆகுது. இது எல்லாமே அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போறான்ன்றது இனித்தான் அவன் பார்க்க போறான். யூஎஸ் அதையெல்லாம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு அது ஒரு ஹிஸ்டரியாவே இருக்கு. த்ரூ அவுட் அவன் ஹிஸ்டரியில அவன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸையும் அவன் ஒரு ஐசோலேஷனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவன் மாறி வர்றதையும் நாங்க பாக்குறோம். சைனா இப்போ ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பவரா தான் பார்க்கப்படுகிறது. அப்ப அவன் வந்து ஒரு 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 கோஆபரேட்டிவ் அப்ரோச் அவன் எடுக்க மாட்டான், சைனா எடுக்கவே எடுக்காது. ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இன்டர்னல் இஷ்யூஸ் இனி பெரிய அளவுல வடிக்கும், பெரிய அளவுல வடிக்கும். ரிவல்யூஷன் ஆஃப் பவர் சார்ந்த ஒரு டெமோக்ரஸின்றது வெரி வைப்ரண்ட் ஆயிருக்கும். யூஎஸ் ஒரு ஸ்டேஜ்ல அதுக்குள்ள ஒரு நோர்த் சவுத் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அந்த ஸ்லேவரி டைம், அது இப்ப வரைக்கும் அது ஒரு டிஃபைன் பண்ற மாதிரியே தான் இருக்குது. ஒரு கலிபோர்னியா எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு டெக்சஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் யூ கேன் சி தோஸ் அந்த ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சஸ், எவ்ரி திங் இஸ் தேர். இந்தியாவில் அது இன்னும் வைப்ரண்டா நடக்கும். ஸோ வென் த மிடில் கிளாஸ் இஸ் கெட்டிங் எம்பவர்ட், வென் த யூத்தா 2030ல இந்தியா ஒரு பெரிய யூத் கண்ட்ரியா மாறும்போது, மோடி மாதிரியான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாசிஸ்ட் அந்த கண்ட்ரியா அந்த யூனியனை டிக்டேட் பண்ணி கொண்டு இருந்தால், ஒரு டிக்டேட்டோரியல் மைண்ட் செட்ல செயல்பட்டு கொண்டு இருந்தால், இட் மைட் பேக் ஃபயர் பிக் டைம். அண்ட் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், 6-7% தான் வேர்ல்ட் அவுட்புட்டுக்கு இந்தியாவோட கண்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ ஓவரால் அதன் இன்டர்னல் ஃப்ரெஜிலிட்டியையும் இங்க நாங்க கருத்தில் கொண்ட வேணும். 18 நாடுகளுக்கு RBI வந்து சில இதுகளை திறந்து விட்டதுனால எல்லாம் இந்தியா வல்லரசவும் ஆக போறது இல்லை, ஒரு வெங்காயமும் அங்க வெட்டி கிளிக்கவும் போறது இல்லை. ஸோ நாங்க இதுகளையும் வி ஹாவ் டு டேக் இட் இன் டு அக்கௌண்ட் பிஃபோர் வி மேக் எனி அசம்ஷன். இந்த டீடாலரைசேஷன்ன்ற அந்த மித்தாலஜியில இருந்து நாங்க விடுபடுறோம் முதல்ல. அது ஒரு ஒரு கேம்பெயினா ரஷ்யாவும் சைனாவும் அதன் ப்ரொபோனன்ஸும் அதை ஒரு பெரிய கேம்பெயினா செய்து கொண்டிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு வொர்க் ரியலிஸ்டிக்லி. நீங்க நம்பர்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்காகாது. மற்றது இந்த லோக்கல் கரன்சி ட்ரேடிங்ன்றது மட்டுமே டிட்டர்மின் பண்ணாது. நீங்க ட்ரேட் பண்ணுற அமௌண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு பிக் பிளேயர் இந்த வேர்ல்டு மார்க்கெட்ன்றதும் இம்பார்ட்டன்ட். நீங்க மார்க்கெட் என்ன போக்க பார்க்கணும், சந்தையை தீர்மானிக்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க. இலங்கை முகண்டாம் ட்ரேட் பண்றது அவன் கரன்சியில ட்ரேட் பண்றதுனால ஒன்றும் மாறப்போறது இல்லை. டாலர்ஸ்ல ட்ரேட் பண்றது எதை குறிக்குது என்றதும் இருக்கு. There will come a point where local currency la trade பண்றதை விட டாலர் ல trade பண்றது பெட்டர் செக்யூரிட்டி என்ற நிலை வரும். ஏன்னா உங்களோட லோக்கல் இக்கனமியும் அடி வாங்குற டைம் உங்களுக்கு அது தெரியும். அப்ப அந்த ஃப்ரெஜிலிட்டி எல்லாம் நாங்க பார்க்க வேணும். இப்ப யூஎஸ் ஒரு சாங்ஷனை போடுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்டை பாக்குறோம். பட் தென் த லோக்கல் ஹோஸ்டுகள் அந்தந்த கண்ட்ரிஸ் வென் தே ஆர் எஃபெக்டட் இக்கனாமிக்கலி, அந்த டைம் டாலர் முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிய வலிக்கணும். இலங்கையில இருந்து கொண்டு நாங்கள் இலங்கையர்கள் அந்த இலங்கையில இருக்கிறவர்கள் அதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டியதேவே இருக்குதாங்க, அந்த அனுபவப்பட்டவர்கள். அப்ப நாங்கள் தமிழர்கள் இதுகளை எல்லாத்தையும் கூட தான் நாங்கள் நோக்க வேண்டிய தேவை இருக்கு. ஈழத்துல இருக்கக்கூடிய ஹிந்தி முகவர்கள், கமிங் பேக் டு த டாபிக், இந்தியாவுண்ட ஹிந்தியத்தின்ட அந்த அந்த கோரத்தை அதன் அந்த இந்த பரிணாமங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இந்த பிம்பங்களுக்குள்ள அகப்பட்டு கொண்டு கண்மூடித்தனமா இந்தியாவை நம்பி போனா, இந்தியாவை நம்பினா எல்லாம் நடக்கும் நினைக்கிற அந்த அபத்தங்கள் தொடரக்கூடாது. இந்துன்றது வந்து மத அடையாளம் கிடையாது, அது ஒரு அரசியல் அடையாளம் ஆக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாஜக ஆட்சியில அது முக்கியமா ஒரு அரசியல் அடையாளமாக மட்டும்தான் இருக்கு. அதுவும் மக்களை இணைக்கக்கூடிய ஒரு அரசியல் அடையாளம் இல்லை, மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு அரசியல் அடையாளம். அது தமிழர்கள் போற்றும் அறத்தின் வழி நடக்கும் ஒரு அரசியல் அடையாளம் இல்லை, அது தமிழர்கள் எதிர்க்கும் வேதம் மனு தர்மத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் அடையாளம். அதை ஏற்றுக்கொள்வதும் அந்த அடையாளத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்வதும் எங்களுடைய தேசிய இன அடையாளத்தை சிதைக்கும் அழிக்கும் ஒரு நடவடிக்கையாக, அதை ஒரு தேசிய இன அச்சுறுத்தலாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களோட மெய்யியல், எங்களோட அரசியல், எங்களுடைய எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளேயும் இந்து என்ற அடையாளம் யாரும் திணிக்கவும் விடக்கூடாது, அதை வைத்து அரசியல் செய்யவும் விடக்கூடாது. அரசியல் வழியில் இந்து, சைவம், கிறிஸ்தவம் இந்த எந்த மதங்களுக்கும் இடம் கிடையாது, மத அடையாளங்களுக்கும் எங்களோட அரசியல் வழியில் இடம் கிடையாது, எங்களோட ஃபாரின் பாலிசி ஆக்ஷன்ஸ்லயும் இடம் கிடையாது. நாங்கள் யுஎஸ் போய் கிறிஸ்டியனாகவோ கத்தலிக்காகவோ டீல் பண்ண முடியாது. நாங்க அங்க போயிட்டு வி ஹாவ் டு டீல் வித் எவ்ரி ஒன் அஸ் டமிழ்ஸ். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட்லி அண்ட் லாஸ்ட்லி வி ஆர் டமிழ்ஸ். அதைத்தான் நாங்கள் முதன்மையா வைத்திருக்க வேண்டும். அதுல எங்களுடைய ஆக்களுக்கு தெளிவில்லாதவர்கள் எங்கள் மக்களுக்கான அரசியல் பேசி கொண்டு போகணும். இலங்கை இந்துக்களுக்கு நீங்கள் பேசி கொண்டு போறீங்கன்னா நீங்கள் தமிழர்களுக்கான அரசியல் பேசிட்டு போயில்லைன்றதையும் சொல்லிட்டு போயிருக்கும், அதையும் சொல்லிட்டு போயிரும். தமிழர்களை இந்துக்களாக்கும் வேலை சேட்டை கூட.
இது தொடர்பா ஒரு கேள்வி பலு இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே கேக்குறேன். என்னன்னா இப்ப ராமர கோயில கட்டினா இந்தியா வந்து காப்பாத்தும்னு சொல்ற மாதிரி, நாளைக்கு அமெரிக்கக்காரன் எங்களுக்கு உதவி செய்யறான், நீங்க எல்லாரும் கிறிஸ்டினா மாறுண்டா, இவ எல்லாரும் மாறிவினமா, அப்படி கரைக்கிறாக்கள் இல்லாட்டி மாறிடுவினமான்ற ஒரு கேள்வியும் வருது தானே.
இப்ப இவங்களை இப்படி அதான் இப்ப எந்தெந்த நாடு இப்ப நாளைக்கு சைனா சூப்பர் பவரா இருக்கிறதுன்றதுக்காகவே இவங்க வள்ளுவரை தூக்கிட்டு கன்ஃபியூஷியஸ் போட்டாலும் போடுவாங்கல்ல அவங்க அந்த மாதிரியான. இப்ப வள்ளுவருக்கும் திருநீரையும் பட்டையும் இதே பூநூலையும் போட்டுட்டு ஒரு கேலி கூத்தாக்கி வச்சிருக்கிறாங்க.
ஏன் இப்ப அங்க இங்க இப்ப எங்களுக்கு இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுதான் பிரச்சனை இல்ல, நாங்கள் அங்க ராமர் இங்க இயேசுண்டு தெரியாம நாட்டுல இருக்கிற பௌத்தமாவே நாங்க மாறிட்டோம்டா,
பிரச்சனை முடிஞ்சது இதுக்கு அதுக்கும் போவாங்க. எதுக்கு இவ்வளவு வினக்கட்டு கஷ்டப்பட்டு கொண்டு நாங்களே பேசாம சிங்களத்தை வச்சுக்கொண்டு புத்தரை கும்பிட்டுட்டே போயிருவோமே. அதுவும் சொன்னாங்கல்ல அண்ணா, இங்க ஒரு அறிவுஜீவி கூட்டம் சரியா இதே தளத்துல கிளப் ஹவுஸ்ல எனக்கு ஒருத்தன் சொன்ன, எதுக்கு நீங்க மொழிய தூக்கி பிடிச்சு கதை கூடும், இதனாலதான் இவ்வளவு சிக்கல்களும். மொழி இல்லாட்டி என்ன, அது ஓகே அது ஒரு அடையாளம், அது ஒரு கருவியா இருக்குது, விடுவோம், அதை ஏன் அடிக்கடி தூக்கி பிடிக்கணும் என்று சொல்லி அப்படி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்றவங்க நாளைக்கு சொல்லுவாங்கல்ல என்ன, சிங்களத்தை படிச்சுட்டு போங்கோ, புத்தரை கும்பிட்டுட்டு போங்கோ, அப்படி சொல்ல மாட்டாங்க. அதையும் கதைக்க கூடியவங்க தானே.
அதான் போயிட்டாரு அந்த அவரும் ஒரு விஷயம் சொன்னவர், அது கிளியர் பண்ணுங்க. அது அங்க இந்தியால இருக்கிற சக்கரம், இங்க இருக்கிற சக்கரம் உண்டா, அது
எந்த சக்கரம்
இவங்க பாவி அசோக சக்கரம் பத்தி கதைச்சவர்
அசோக சக்கரத்துக்கு
சக்கரம் உண்டாது சொல்றான்.
அவங்க இப்ப கச்சத்தீவிலேயே புத்தர்ச்சிலேயே வச்சதுக்கே இப்ப திணறி கொண்டு இருக்கிறாங்க, அதுக்கே ஒழுங்கான கண்டனத்தை தெரிவிக்க வக்கில்லாம இருக்கிறாங்க. இப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப ஈழத்துல இருக்கிறவர்கள் அந்த இந்து அடையாளம் இந்துத்துவ அடையாளத்தை எதையும் தூக்கிட்டு வந்தா எல்லாட்ட வீட்டுலயும் நல்ல செருப்பு இருக்கு, அது பிஞ்ச செருப்புகளையும் இருக்கும், அது வேற உங்களுக்கும் பயன்படும்ன்றது சொல்லிக்கொள்ள வேண்டியதா தான் இருக்கு. என்ன வேற எதுவும் சொல்ல, எதுவும் இறுதி கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? நீங்களும் விஜயதன் அண்ணா எனிதிங், உங்களோட வீட்டுலயும் பிஞ்ச செருப்புகள் இருக்கு தானே? என்ன
பச்சை கிளியர் காவி கிளியவர் அந்த கீழே விகானன்ற ஒரு ஆக்மா தங்கி இருக்கிற மேல வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம். சட்டில கம்பு சுத்தாமல்
இல்ல அவட்டகர்த்தம் வந்து எல்லாம் அகண்ட பாரதத்துக்கு வேற பண்றாங்க. அவட்டகர்த்தம் வந்து எல்லாமே இன்னொன்று கேட்கலாம் போல உங்க நீங்க பாத்தீங்களோ ஐயா நீங்க சொல் கேட்கலாம் ஒரு
சொல்லுங்க.
நீங்க அதை பாத்தீங்களோ ஒரு வந்ததால நானும் வந்து அவரை ஃபாலோ பண்றபடியா பார்த்தேன். ட்விட்டர்ல வந்து ஒரு செய்தி ஒன்று அந்த இப்ப வந்து தமிழ் விடுதலை புலிகள் வந்து அரசியல் பிரிவு இருக்கு தானே அரசியல் துறை அது வந்து ஆரம்பிச்சாச்சு நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அது எந்த அது சாத்தியப்படும் அந்த அது இதுக்கு பின்னால வந்து பாதிப்புகள் வராதா?
இல்ல இல்ல தமிழீழத்தின் இயக்கத்தின் அரசியல் துறைய யாரு இயக்கத்தின் அரசியல் துறைய தொடங்க போறோம் என்று சொல்றவர்கள் யாருன்றதான் நீங்க இயக்கமான்றதுன்னு நாங்க பாக்கணும். இவர்கள் எல்லாருமே இயக்கத்தை கிளைம் பண்ணி கொண்டு இன்றைக்கு நிறைய பேர் இயக்கம் மக்களின் இயக்கமா மாறி
நிறைய வருது. அதை பொறுத்திருந்துதான் பாக்கணும் பழச்சுமா.
அது சரி இல்ல எங்களுக்கு இப்ப இப்ப நிறைய பேர் டெல்லிக்கு போறீனாம் போயிட்டு பாரத மாதாக்கு ஜிஎன் ஜெயன்னு சொல்லிட்டு வாரின அவையல் ஜனநாயக போராளிகள் என்று சொல்லி தங்கள் அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு கூட்டம் போகுது டெல்லிக்கு பாரத மாதாக்கு ஜெயன்னு சொல்லிட்டு வருகிறது. பிறகு காசி ஆனந்தன் ஐயா நெடுமாறன் ஐயா எந்த கூட்டத்தின் அழுத்தத்தின் பெயரில் சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் நடத்தினவை என்றதும் எங்களுக்கு தெரியும். இவ்வாறாக நிறைய கூட்டங்கள் இங்கும் அங்குமாக சுத்தி கொண்டிருக்கிறது. யாருக்கு சேவகம் செய்து கொண்டு சுத்துகிறது என்ற ஒரு ஐயம் எங்களுக்குள்ள இருக்கு. அப்ப எங்களுக்கு இயக்கம் என்றா அது தலைவரின் வழிகாட்டுதலில் இருந்ததுதான் இயக்கம். எங்களுக்கு இயக்கம் என்றா அது எங்களோட மாவீரர்களை கொண்டதுதான் இயக்கம். இந்த இயக்கம் எங்களுக்கான அரசியலை மக்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது. மக்களை அரசியல் படுத்தி விட்டு போயிருக்கிறது. அதனால் தான் அந்த அந்த இயக்கம் என்றது எங்கட மக்களின் ஆன்மத்தோடு எங்கட தேசிய இனத்தின் ஆன்மத்தோடு கலந்து நிற்கிறது. எங்களுக்கு என்றுமே வழிகாட்ட எங்களுக்கு எங்கள் தலைவர் இருக்கிறார். எங்களுக்கு எங்கள் தேசிய தலைவர் இருக்கிறார். அவர் எடுத்த அந்த நடவடிக்கைகள் அவர் ஏந்திய அந்த கொள்கைகள் இன்று வரை அந்த பிரச்சனைகள் அந்த சிக்கல்கள் எங்கட இனம் சந்திக்கும் அத்தனை ஒடுக்குமுறை வடிவங்களுக்கான அந்த விடுதலை முழக்கத்தை அவர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவரங்களுக்கு கற்று தந்துட்டு போயிருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு எங்கட தேசிய இனம் எதை இனம் காணும் என்றால் தலைவரின்ற அந்த போதனைகளோடு தலைவரின்ற தலைவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். தவறானதை எப்படி இனம் காண வேண்டும் என்று துரோகத்தை எப்படி இனம் காண வேண்டும் என்று எதிரியோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஒட்டுக்குழுக்களை எப்படி இனம் காண வேண்டும் என்று சரியானவை வரும் வரை அல்லது சரியானவற்றை எம்மவர்களே நாங்களே எங்கட மக்களே எங்கட தேசிய இனமே இணைந்து ஒரு விஷயத்தை செய்யும் வரை அது காலம் போகும் தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தவறானதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். எங்கட அந்த ரெசிலியன்ஸ் என்பது எப்பயுமே தவறானதை ஏற்றுக்கொள்ளாது. தவறானதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அந்த விஷயத்துல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். அது எங்கட மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால எங்களுக்கு புதுசா யாரும் வந்து எங்களை அரசியல் படுத்த தேவையில்லை. அதனாலதான் நாங்கள் இப்பயும் சொல்றோம் நாங்கள் we are carrying the messages that was already set. அப்ப நாங்கள் இங்க புது மெசேஜை இங்க எவரும் கதைக்க கேரி பண்ண தேவையில்லை. புது கட்டமைப்புகளும் வர தேவையில்லை. புதுசா இயக்கத்தின் இதுகளை சொல்லிக் கொண்டு வர்றவர்களையும் நாங்கள் ஐயத்தோடு தான் பார்ப்போம். எங்களுக்கு எப்பயுமே தலைவர் தான் அது தேசிய தலைவர் மட்டும்தான். எங்களுக்கு இயக்கம் என்றா அது விடுதலை புலிகள் இயக்கம் தான். அதுதான் எங்கட தேசிய இனத்தின் இயக்கம். எங்கட தேசிய இனத்தின் தலைவர் தேசிய தலைவர் தான். அவர் காட்டிய வழி அவர் சொன்ன அந்த அரசியல் அவர் கற்றுத்தந்த அரசியலை இருக பற்றி கொண்டு இறுதி வரை எங்கட விடுதலைக்கான போராட்டத்தை எங்கள் மக்கள் எந்த வடிவத்திலேனும் அதை முன்னெடுத்துட்டு போவார்கள். அவரின் விடுதலை முழக்கமானது பண்பாட்டு தளத்தில் ஒழிக்கும், மொழி உரிமை தளத்தில் ஒழிக்கும், உலக தமிழினத்தின் ஒற்றுமையை பறைசாற்றும் தளங்களில் ஒழிக்கும், எங்களுக்கான சுயநிர்ணயம் இறையாண்மையை போதிக்கும் தளத்துகளில் ஒழிக்கும், எங்களுக்கான எல்லா விதமான உரிமைகளை பெறக்கூடிய எல்லா விதமான தளங்களிலும் எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் அவருடைய அந்த முழக்கமானது அவரங்களுக்கு கற்பித்த அந்த அரசியலானது என்றுமே முழங்கி நிற்கும். அப்ப அதுக்கு எங்களுக்கு எவனுமே புதுசா வந்து மேடை போட்டு தர தேவையில்லை. அதையும் நாங்கள் மனதில் வைத்திருந்தா சரி, அது ஈழத்தில் இருக்கக்கூடிய இந்திய முகவர்களுக்கும் இது சரியா போய் சேரும் என்று நம்புறோம் நாங்கள். அப்ப எங்களுக்கு இந்த புது அடையாளங்களையும் இதுகளையும் அதுகளையும் காவி கொண்டு வந்துடாதீங்கோ, காவிய காவி கொண்டு வந்துடாதீங்க. சரி, என முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்ற. சரி, ஓகே ஓகே, நன்றி பவி அண்ணா, நன்றி விஜயதன் அண்ணா. முதலில் இணைந்து கொண்டு பேசிய அண்ணன்மர் தோழர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதவன் தோழர் பேசியிருந்தார், பிறகு நெடுங்குளம் தோழர் பேசியிருந்தார், அப்புறம் தவன் தோழர் நடேசன், இவர்கள் எல்லாம் அவர்களுடைய நடேசன் இவர்கள் எல்லாம் அவர்களின் கருத்துக்களை சொன்ன கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி பவி அண்ணா, நன்றி.